சாந்தி. எல்லோரும் கிசு கிசியா இருக்கீங்களா, குளிர்ச்சியா இருக்கீங்களா, நிரம்பி இருக்கீங்களா? 26/7/2018 என்ற முறையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இது சர்வசக்திவானின் அரசாங்கம். தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறாரு. அதனால பாபா கிட்ட நீங்க செஞ்ச பாவத்தை சொன்னீங்கன்னா பாதி மன்னிக்கப்பட்டுடும். ஏமாத்த முடியாது இல்லையா? இந்த சங்கம் யுகம் சர்வசக்திவானுடைய யுகம், அவருடைய அரசாங்கம், சிவசக்தி சேனைகள். நாம மிலிட்டரியில தப்பு நடந்தா பயங்கர தண்டனை கிடைக்கும். ஆனா அங்க தப்பு பண்ணிட்டு கூட தப்பிச்சிடலாம், மறைச்சிடலாம். ஆனா இங்க மறைக்க முடியாது, தர்மராஜர் இருக்கிறாரு. அதனால நீங்களே பாபாட்ட சொன்னீங்கன்னா பாதி மன்னிப்பு கிடைச்சிடும். தண்டனை உண்டு, ஆனா பாதி. அது பாருங்க, அஞ்ஞானத்துல பண்ற தப்பு கம்பேர் பண்ணும்போது இங்க 100 மடங்கு தண்டனை. அப்ப அதுல பாதி மன்னிக்கப்பட்டிடும். கேள்வி இல்லையா? தண்டனை பாதியா குறையும், அப்ப 100 மடங்கு 50 மடங்கு ஆகும். அப்ப அஞ்ஞானிகளை கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான், பட் இருந்தாலும் அந்த 100 மடங்கு பாதி ஆயிடுது இல்லையா? சரி, கேள்வி. ராஜாங்கத்தின் எஜமானர் போகணும்னா என்ன பண்ணணும், பிரஜையில போகணும்னா என்ன பண்ணணும், என்ன ஆதாரத்துல எஜமானராகவும் பிரஜைகளாகவும் ஆகுறாங்க? அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேற்றும் இதே கேள்விதான் இல்லையா? நேரடி குழந்தை பாபா சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணா ராஜ பதவி, ஒழுங்கா ஃபாலோ பண்ணல சம்பூர்ண பலி ஆகலன்னா பிரஜை. 21 பிறவிக்கினர் இன்னைக்கு அதே கேள்வி. ஆனா பதில் அதே பதில் தான், பட் வேற வார்த்தைகள்னால. படிப்பு மேல முழு கவனம் கொடுக்கணும் ஒருத்தீங்கன்னா எஜமானர் ஆகலாம். சோ இது ரொம்ப முக்கியம், முரளி ரொம்ப முக்கியம். இந்த படிப்பு முரளி மிஸ் பண்ணக்கூடாது, முரளியில வர பாயிண்ட் மிஸ் பண்ணக்கூடாது, அதுல உள்ள விஷயத்த பிராக்டிக்கல எடுத்துட்டு வர்றதுலயும் கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. இந்த படிப்பு மூலமா தான் உங்களுக்கு அந்த பதவியே கிடைக்குது. எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை புரிஞ்சிட்டு தாரணை பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. சரி, ஆக்சுவலா ராஜாங்கத்தின் எஜமானர் மற்றும் பிரஜைகள்ல பணக்காரர் ஆகிறது, செல்வந்தர் ஆகிறது எதன் ஆதாரத்துல? பிரஜை சொல்லல, பணக்கார பிரஜை அப்படி சொல்ற. நேற்று வந்து பிரஜை சொன்னாரு, இன்னைக்கு பிரஜை பட் பணக்கார பிரஜை. சமராக பணக்கார பிரஜை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஞானத்தை எடுப்பாங்க, இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கும் தெளிப்பாங்க. நிறைய பேர் அதாவது என்ன அர்த்தம், சேவை செய்வாங்க, நல்ல சேவை செய்வாங்க, தூய்மையாவும் இருப்பாங்க, பட் படிப்பு மேல முழு கவனம் செலுத்த மாட்டாங்க. எப்ப சுயம் பகவானே எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்க வராருன்ற நம்பிக்கை பக்காவா இருக்குதோ அப்பதான் படிப்பு மேல முழு கவனம் செலுத்தவே முடியும். ஒருவேளை முழு நம்பிக்கை இல்ல அப்படின்னா பாபா எதிரில உட்கார்ந்து முரளி கேட்டா கூட முட்டாளாதான் இருப்பாங்க. நம்பிக்கை இருந்தா தொடர்ந்து படிக்கணும், படிச்சத நடைமுறைப்படுத்தணும், தாரணை செய்யணும். வராங்க பிடிச்சிருக்குது சொல்றாங்க, பட் முரளிய வந்து ரெகுலரா கேக்குறது இல்ல. சேவை செய்யறது பிடிச்சிருக்குது பட் முரளி பிடிக்கல. அது மாதிரி இருக்காங்களா, சேவை சேவைன்னு போவாங்க, முரளி அலட்சியமா லைட்டா அப்படி. அதுக்கு பாபா சொல்றாரு, இங்க நடத்துறது கடவுள்னு உனக்கு நிச்சய புத்தி இல்ல, கடவுளோட ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்ட்டு போறிய பிசியா. இந்த ஞானம் உனக்கு உள்ள போய் போதையில மூழ்கி நீ சொல்லணும், அந்த போதையை பார்த்து அவங்க ஆச்சரியப்படணும், அந்த போதையை பார்த்து அவங்களுக்கு போதை வரணும். சோ அப்பதான் இது கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகும். சோ அதுக்கு இங்க பேசுறது கடவுள் தான்ற நம்பிக்கை முதல்ல உனக்கு இருக்கணும். இருந்தா நீ படிப்பை உதாசீனப்படுத்த மாட்ட. சோ எந்த அளவுக்கு முழு கவனம் கொடுக்குங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதிவு. மற்றபடி தூய்மையா இருக்கிறீங்க, ஞானத்தை எடுக்கிறீங்க, சேவையும் செய்யறீங்க அப்படின்னா செய்யற சேவைக்கு தக்க பணக்காரர் ஆவீங்க. அப்படின்னு என்னத்தான், அதாவது இந்த ராஜ பாபா சொல்ல சக்கரத்தை சுத்த 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 நீ சக்கரவர்த்தி மகாராஜாவ. சக்கரன்றது ஞானம் தான், ஞானத்திலே மூழ்கி கிடக்கிறது, வாய திறந்தாலே ஞானம். அப்படி இருக்கிற கொஞ்சதான் சக்கரவர்த்தி மகாராஜாவாக முடியும். படிப்புல கவனம் சரியா இல்லைன்னா மற்றபடி மத்ததெல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னா பணக்கார பிரஜையாவாங்க. சோ ஏன் முரளியில அந்த அளவுக்கு கவனம் இல்ல? ஆனா அவங்களும் முரளி கேப்பாங்க, பட் ரொம்ப கவனம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சரி பாடல். கண் இல்லாதவருக்கு வழி காண்பியுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. சோ இதுல நல்லா தெரியும் இல்லையா, இப்ப நம்ம வீடியோ எல்லாமே ஆவரேஜா பார்த்தா 2 மணி நேரத்தை கிராஸ் ஆகுது, ஆனா எத்தனை பேர் பாக்குறாங்க? மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியா தான் பார்ப்பாங்க, ஏன்னா ராஜாக்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பிரஜை. சோ அது நமக்கு தெரியும் இல்லையா, சும்மா அப்படி முரளி அப்படி ஸ்ட்ரைட்டா கிடக்கிறதுன்னு படிச்சுட்டு போறேன்னு பார்த்தா நிறைய பேர் பாக்குறாங்கன்னா நிறைய பேர் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிரஜைகளுக்கு அதுதான் பிடிக்கும். சோ அதுதான் அங்க டிஃபரன்ஸ், எந்த அளவுக்கு ஆழம், ஆழமா எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ எந்த அளவுக்கு ஆழமா அதை புரிஞ்சுக்கிறீங்க, அந்த போதையில மூழ்கிறீங்க, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. ஏன்னா அப்பதான் அது போய் வேலையே செய்யும் இல்ல. பாபா சேவை செய்ய சொல்றாரு, இப்படி செய்ய சொல்றாரு, அப்படி செய்ய சொல்றாரு, அப்படி ஆழமா உள்ள பதியும் போதுதான் உங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. அதுவே திரும்ப திரும்ப அசோதார போடணும், சும்மா ஒரு தடவை கேட்டு விட்டாலும் அது வேலைக்காவது. பாடல். கண் இல்லாதவர்களுக்கு வழி காண்பீங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. என்ன கண் இல்ல, எல்லாருக்கும் தான் கண் இருக்கு, ஞான கண் இல்ல. ஞான குருடர்களா இருக்கிறாங்க எல்லா ஆத்மாக்களும். அதனாலதான் கலியுகமே இருண்ட நரகம்னு சொல்றாங்க, இருண்ட நகரம்னு போடுறாங்க. சோ ரெண்டுமே கரெக்ட் தான், நகரம் சொன்னாலும் இரண்டு நகரம் தான் நரகம். ஆனா இந்த ஸ்தூல கண் இல்லாத குருடர்கள் கிடையாது, அவங்க ஞான கண் இல்லாத குருடர்களுடைய குழந்தைகள் குருடர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், துரியோதனனுடைய அப்பா திருதராஷ்டிரர் குருடர், குருடனுடைய மகனும் குருடன் அப்படின்ட்டு அதுல ஒரு டைலாக் கூட வரும், அதுலதான் டென்ஷன் ஆகி திரௌபதி துகில் உரியது காரணமே அதுதான். அவன் சொன்னவனே திரௌபதி சிரித்து, அத திரௌபதி சொல்லுவா ஒரு இடத்துல போகும்போது துரியோதனன் தண்ணி இருக்குதுன்னு சொல்லியும் கேட்காம போய் விழுந்துருவான். அதை பார்த்துட்டு திரௌபதி குருடனுடைய மகன் குருடனா இருக்கிறானே அப்படின்னு சிரிப்பா. அது பழி வாங்குறதுக்கு தான் திரௌபதி துகில் உரியதுலாம் நடக்குது. இங்க பாபா சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் குருட்டு பையனுடைய குழந்தைதான்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பனும் குருடன், அவங்க அப்பனும் குருடன், அவங்க அப்பனும் குருடன், எல்லாமே குருடனுங்களா இருக்கிறானுங்க இங்க. அதனாலதான் இது என்னது, இருண்ட நகரம் கலியுகம், ஞானக்கண் யாருக்குமே இல்ல. சமூக பிரதானம் ஆகிட்டாங்க, அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அந்த ஒரு பரமாத்மா, மூலவதனத்துல எல்லா ஆத்மாக்களும் ஜொலிக்கும் ஜோதியா இருந்தோம், அந்த ஞானம் யாருக்குமே இல்ல. பாபா ஞாபகப்படுத்து, சமூக பிரதானம் ஆகிட்டீங்க, நீங்க ஜொலிக்கிற ஜோதியா சதோ பிரதானத்துல, சதோ பிரதானமா மூலவதனத்துல இருந்தீங்கன்றத மறந்துட்டீங்க. மனுஷன் முத முதலாக இந்த பூமிக்கு வரும்போது சதவ பிரதானமா உண்மையான தங்கமா இருந்தான். அதனாலதான் அந்த சத்தியுகத்துக்கு பேரு தங்க யுகம். எதை வச்சு அந்த தங்கம் இருக்கும் அது வேற விஷயம், பட் மனிதர்களுடைய குணம் தங்கம் மாதிரி இருக்கும். அதான் ஹிந்தியில சொர்க்கத்தை பாரஸ்புரி தங்க நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இரும்பு யுகம் ஆயிடுச்சு, ஆனால் மனிதர்களுடைய புத்தியும் இரும்பு மாதிரி கல் நெஞ்சக்காரர் கடின நெஞ்சக்காரர்களா இருக்கிறீங்கன்ட்டு இயேசு சொன்னார். அப்பவே துவாபரயுகத்துல அவர் சொல்லிட்டாரு, கலியுகத்துல கல்லு புத்தி ஆயிடுச்சு, சுத்தமா யோசிக்கிற சக்தி இழந்துருச்சு. அதாவது எல்லாரும் தமோ பிரதான கல்புத்தி உடையவரா ஆகிட்டாங்க கலியுகத்துல. சத்தியுகத்துல வீட்டுக்கு வீடு வெளிச்சம், கலியுகத்துல வீட்டுக்கு வீடு இருள். அப்ப இந்த கலியுகத்துல தீபாவளி கொண்டாடுறதுக்கு அர்த்தமே இல்ல. சத்தியுகம் தான் உண்மையான தீபாவளி, வீட்டுக்கு வீடு இருள் தான் இருக்குது. என்ன வெளிச்சம்? ஞானம், ஆத்ம உணர்வு, தெய்வீக குணங்கள் நிரம்பி இருந்தாங்க. இப்ப தேவதா தர்மமே மறைஞ்சிருச்சு. எல்லா தர்மங்களும் கர்மங்களும் தாழ்ந்து போயிடுச்சு. எந்த தர்மமும் எந்த மதமும் தன்னை உயர்ந்த மதம் சொல்லிக்க முடியாது, எல்லாமே தாழ்ந்து போச்சு. அவங்க செய்யற காரியங்களும் அப்படி ஆயிடுச்சு. அதனால யாருமே தன்னை தேவதைன்னு சொல்லிக்க முடியாது, காரணம் எல்லாருமே விகாரியா தான் இருக்கிறாங்க. பாபா சாவர்க்காரின் உதாரணத்தை சொல்லி இருக்கிறாரு. உயர்ந்த ஜாதி அப்படின்னு பிராமணர்களை சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுலயும் குறிப்பா அவங்க செய்யற காரியத்துக்காக கோயில் பூசாரி தேவதைகளுக்கு பூஜை செய்யறாங்க, அலங்காரம் பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய நிலைமையே இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த பூஜை செய்யற தேவியுடைய உடல் அழகே தன்னுடைய காதலியுடைய உடல் அழகோட ஒப்பிட்டு பாக்குற அளவுக்கு கீழானவங்களாயிட்டான் இன்னைக்கு உலகம். அப்படி ஆயிடுச்சு. தேவின்றது தாய், தாய் உடல் அழக ரசிப்பாங்களா, பட் அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். வீட்டுக்கு வீடு இருள், அதனால எங்கேயுமே தர்மம் இல்ல, தேவத தர்மமே இல்ல, எல்லா தர்மமும் கர்மமும் தாழ்ந்து போச்சு. அதனால தன்னை தேவதைன்னு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க, சொல்லிக்க முடியாது, அவ்வளவு விகாரிகள். சாவர்க்கார் அப்படின்றவர் கிட்ட நீங்க ஆதிசநாதன தேவி தேவத தர்மத்தை சார்ந்தவர், அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறகு நீங்க ஏன் உங்களை ஆதிசநாதன இந்து மகா சபைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், தாதாஜி நாங்க எங்களை தேவதைன்னு சொல்லிக்க முடியாது, ஏன்னா நாங்க அசுத்தமா இருக்கிறோம். இப்ப தேவத தர்மம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அவர் வந்து சாவர்க்கார்ன்றது அவருடைய பேரா அல்லது இந்த இந்து மகாசபை தலைவரான்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டாங்களா, உண்மையில ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் நீங்க இந்து மகாசபைன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரே சொல்றாரா, நாங்க எப்படி தேவதைன்னு சொல்ல முடியும், நாங்க அசுத்தமா இருக்கிறோமே. அவங்க கிட்ட சொல்றோம், ஆமா கரெக்ட் தான், இப்பதான் தேவதா தர்மம் உருவாகிட்டு இருக்குது, இது ஒரு இயக்கம், மிஷினரி, கிறிஸ்தவ மிஷினரி மாதிரி இது ஒரு இயக்கம். கிறிஸ்து வரும்போது கிறிஸ்தவர்களே கிடையாது, அவர் ஞானத்தை கொடுத்து கிறிஸ்தவர்களை உருவாக்குற. அதே மாதிரிதான் இப்ப யாருமே தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களே கிடையாது. சோ பிராமணர்களுடைய தர்மம் இப்ப ஸ்தாபனை ஆகி இருக்குது. இந்த பிராமணர்கள் தான் பிறகு தேவி தேவதைகள் ஆகுறாங்க. பரமபிதா பாபா சொல்றாரு, நான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறேன், உங்களுக்கு பரலௌகிக தந்தையா இருக்கிறேன், உங்க எல்லோரையும் நான் தான் அனுப்பி வைக்கிறேன். அது கிறிஸ்தவ இயக்கமா இருக்கிற மாதிரி இது தேவதா தர்மத்தின் இயக்கம். குழந்தைகளே, இது வரைக்கும் நீங்க என்ன எல்லாம் கேட்டீங்களா, எல்லாமே பொய் அப்படின்னு சுயம் பகவானே சொல்றார். பரலோகிக பரமபிதா பரமாத்மாவே சொல்றார். நாடகத்தின் படி இது மீண்டும் நடக்கும். ஆனா இந்த மாயின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வந்து இத புரிய வைக்கிறேன் இல்லையா. இன்னைக்குதான் ஒரு சிஸ்டம் தான், அது எப்படி நீங்க மகாபாரதம் பொய்யுங்க, அதெல்லாம் நடக்கலையா? அப்ப நீங்களே சொல்றீங்க ராதா கிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்கன்றீங்க, சத்தியுகத்திர தவத்துல இருந்தாங்க தானே, அப்ப எப்படி பொய்யாகும்? ஆனா மகாபாரதத்துல சத்தியுகத்துல அவங்க வாழ்ந்ததா சொல்ல, துவாபரத்துல நரகத்துல வாழ்ந்ததா சொல்லிருக்கிறாங்க, சத்தியுகத்துடைய குணத்தோட வாழ்ந்ததா சொல்ல, நிறைய பெண்கள் பின்னாடி அவர் சுத்தனதா சொல்லிருக்கிறாங்க இல்லையா. கிருஷ்ணர் வாழ்ந்தது ஒண்ணு, ஆனா அவங்க சொல்ற மாதிரி வாழல, அவங்க சொன்ன யுகத்திலயும் வாழல, அவங்க சொன்ன குணத்திலயும் வாழல. அதுதான் மாவுல உப்பு போட்ட மாதிரி கொஞ்சோண்டு இருக்குதான். நீங்க கேட்ட அத்தனையும் போய் தான், அதை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி நேரத்தையும் வீணாக்காதீங்க. அது பொய், இது வரைக்கும் நீங்க கேட்ட அத்தனையும் பொய் 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 பொய்யை தவிர எதுவுமே இல்ல. அதுக்கு தான் இறைவனே வர, நீங்க பட்சத்துல உண்மை இருந்தா இறைவன் எதுக்கு வரணும், அதை படிச்சுக்கோங்கன்ட்டு அவர் போயிட வேண்டாம். அது அதுல உண்மை இருந்தா உலகம் முன்னேறி இருக்கணும், அதை படிச்சு படிச்சு தானே உலகம் கீழே போச்சு. எப்படி கிறிஸ்து வரும்போது ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லையோ, அதே மாதிரி பாபா வரும்போது ஒரு தேவதை கூட இங்க இல்ல. சோ தேவதையை உருவாக்குறார், ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த ஞானத்தை கேட்கும் போது நம்ம பிராமணர்கள் ஆகும், தேவதை ஆகல. ஏன்னா தேவதையினாலும் பயங்கர குணாது குணம் கொண்டவர். ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சுன்னா, கிறிஸ்துவோடைய ஞானத்தை கேட்டு யாரும் உயரல, தாழதான் சிறாங்க. ஏன்னா வரும்போதே பரிசுத்த ஆத்மாவை தான் வரும் எல்லா ஆத்மாவும். ஆனா நாம மட்டும்தான் இங்க வரும்போது மிகப்பெரிய பாவியா வரும், அது பாபா வரும்போது. சோ பிராமணர்களாக்கி இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்கி அழைச்சிட்டு போயிட்டு பிறகு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சோ கிறிஸ்தவ தர்மம் அவங்க மதத்தை உருவாக்குறதுக்காக மிஷினரி வச்சிருக்கிற மாதிரி இது தேவத தர்மத்தின் மிஷினரி. இது வரைக்கும் கேட்டது எல்லாம், எல்லா மதத்தையும் கேட்ட அத்தனையும் போய்தான். மகாபாரதம் படிக்கிறதுனாலயோ, ராமாயணம் படிக்கிறதுனாலயோ, கீதை படிக்கிறதுனாலயோ, குரான் பைபிள் படிக்கிறதுனாலயோ யாரும் முக்தி அடைய முடியாது, இறைவன் அடைய முடியாது. அடைஞ்சிருந்தா மக்கள் தொகை ஏரியா இருக்கும், குறைஞ்சில இருக்கும், யாரும் முக்தி அடைய முடியாது. இருந்தாலும் நாடகத்தின் படி மீண்டும் மீண்டும் பக்தி தொடங்கும், துவாபரத்துல போய் வரும், மீண்டும் இறைவன் வந்து இதை புரிய வைப்பார். ஏன்னா இதெல்லாம் மாயின் பந்தனம், இதுல இருந்து விடுவிக்கிறதுக்குதான் ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா வர. குரான்ல கடவுளுடைய ஞானம் இல்லையா, இருக்கு கொஞ்சம், மற்றதெல்லாம் போய் வெட்டு குத்து கொலை இதையா கடவுள் சொல்லுவார் பைபிள்ல கீதையில. இது பந்தனம், மதங்களின் பந்தனம், மாயின் பந்தனம், எல்லாத்திலிருந்தும் விடுவிக்கிறதுக்கு வர்றாரு ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில. வந்து இந்த ஞானத்தை பிரம்மா வாய் வழியா சொல்ற, சொல்லி தேவத தர்மத்தை உருவாக்குறார். துவாபரத்திலிருந்து மற்ற தர்மங்கள் உருவாக ஆரம்பிக்குது. ஆனா இப்ப பாபா உருவாக்குற இந்த தேவதை தர்மம் 2500 வருஷம் வேற எந்த தர்மமும் கிடையாது, துவாபரத்திலிருந்து அப்படியே வர ஆரம்பிச்சு. ஆனா துவாபரத்திலிருந்து தேவத தர்மம் இருக்காது, அதனால அது ராவண ராஜ்யம் சொல்லப்படுது. அதுலதான் தேவதையா இருந்தவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்துக்கெல்லாம் மாறிடுறான். ஆனா தேவதைனா தூய்மை, தூய்மை இருந்துட்டாலே நீ தேவதை கிடையாது. இப்போ இந்து பாரதத்தின் சர்வ உத்தம சாஸ்திரம் இந்த கீதை. ஏன்னா அதுதான் பகவானால சொல்லப்பட்டது. எந்த கீதை? இப்ப நாம படிக்கிற கீதை. ஆனா இது ஒரு நினைவாக பக்தி மார்க்கத்துல கீதை எழுதிட்டாங்க, கிருஷ்ணர் பேரை போட்டு எழுதிட்டாங்க. சிவன் சொன்ன ஞானத்துக்கு கிருஷ்ணர் சொன்னார்னு எழுதிட்டாங்க. மற்ற எல்லா சாஸ்திரங்களும் மனிதர்கள் எழுதினது, மனிதனால சொல்லப்பட்டது, அதுலதான் பகவான் சொல்கிறார் அப்படின்னு வரும் கீதையில. அதனால்தான் சர்வ உத்தம சாஸ்திரம் அது. இப்ப இறைவன் சொன்னது அங்க வெளிப்படுது இல்லையா? அதுதான் ஆச்சரியம். எப்படி எழுதுனாங்க? அதுதான் ஆச்சரியம், வெளிப்படுது. சோ இப்ப இந்த ஞானத்தை, உண்மையான கீதா உபதேசத்தை சிவன் கிட்ட கேட்டதுனால கிருஷ்ணர் சத்யுகத்துல அதோட பலன் அடையிறார். கேட்டதன் பலன், கேட்டாலே இல்ல, கேட்டாதன்படி முயற்சி செஞ்சு தன்னுடைய கேரக்டர் மாத்திட்டதுனால கிருஷ்ணரா பிறக்கிறாரு சத்யுகத்துல. இதே பிரம்மா. இப்ப பாபா சொல்றாரு, பாரதத்துல மீண்டும் அந்த உயர்ந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தை உருவாக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் இல்லையா? இந்த உலகம் மோசமான சுயநலமிக்க ராஜ்யமா இருக்கும்போது சுயநலமற்ற இனிமையான அந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தை உருவாக்க வர வேற யாராவது கீதை இப்படி சொல்ல முடியுமா? கீதை உலகத்துல நாராயணன் ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக சொல்லப்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாபா சொல்ற, ஏ பாரதவாசி குழந்தைகளே, பிரம்மா மூலம் மீண்டும் அந்த தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிற பாருங்களா. மனிதர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்குது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிருச்சு ஆளுங்கட்சி அப்படின்னா, அடுத்த எலெக்ஷன்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சியா மாறும்போது அந்த பழைய கேஸ் எல்லாம் மீண்டும் நோண்டி எடுத்து அவங்களை குச்சி உள்ள தள்ளுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. பாபா மிக உயர்ந்த தர்மம் மறைஞ்சு போச்சு, அதை நோண்டி எடுக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அந்த தேவதைக்கு உயிர் கொடுக்கிறார். பிரம்மா வாயில ஞானத்தை கொடுத்து உள்ள இருக்கிற தெய்வத்தை எழுப்புற. சோ முதன் முதல்ல பிரம்மா மூலமா இறைவன் பிராமணர்களை படைக்கிறார். ஏன்னா ஞானத்தை கேட்கணுமே, பிராமணர்கள் தான் கேட்க முடியும். சோ தேவதா ஆத்மாக்கள் இப்ப பிராமணர்களாகி இந்த ஞானத்தை கேட்டு அதோட பலனை அங்க அடையறாங்க சொர்க்கத்துல. மற்றபடி தேவதைகள் யாருக்கும் நன்மை செய்யல, அவங்க ராஜாவா இருக்கிறாங்க, ஆள்றாங்க, செல்வங்கள் அதிகமா இருக்கும், சுகமா இருப்பாங்க, மாயையும் அங்க இருக்காது. ஆனா அது பேர் சொர்க்கம். மற்றபடி அவங்க எந்த நன்மையும் யாருக்கும் செய்யல. இப்ப பாருங்களா, நாராயணனே யாருக்கும் நன்மை செய்யலன்ற, இங்க இருக்கிற ஆசீர்வாதிகள் நன்மை செஞ்சிட்டாங்களா? நன்மை அப்ப என்னன்னா, கீழானவர்களை உயர்ந்தவர்களை ஆக்குறது தான் நன்மை. அதை இப்பதான் பண்றார் பாபா, பண்றார் பிராமணர்கள் மூலமா பண்றார். இப்ப பாரதம் நரகமா இருக்குது, காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் நீங்க சொர்க்கத்துக்கு எஜமானர்களா ஆவீங்க அப்படின்னு யாராவது கீதையை சொல்றாங்களா? கீதையை சொல்றவங்க யாராவது சொல்றாங்களா, இந்த கீதையில போட்டிருக்குதுப்பா காம மகா எதிரின்னு, இந்த காமத்தை வென்றுட்டா நீ சொர்க்கத்துக்கு எஜமான நாவ, வைகுண்ட வாசனாவ, ஸ்ரீ நாராயணன் ஆவன்ட்டு யாராவது கீதையை சொல்றாங்களா இங்க? சூப்பர் இல்ல? இது ஒரு சேலஞ்ச். ஒரு பெருமாள் கோயில போய் நீங்க தான் நாராயணன் அப்படின்னு சொன்னாலே ஏத்துக்குவாங்களா இல்லையா? பட் இது சேலஞ்ச், ஆனா பண்ணணும். இப்ப நம்ம கேட்கலாம், அவங்க எங்க போனாங்க, இவங்க எல்லாம் யாரு, எங்க போனாங்க? இப்ப எம்ஜிஆர் 102 விழா வராங்க, கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் இப்ப இல்ல, பட் அவர் இருந்தார், அவர் செய்த காரியங்களை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இப்ப நாராயணனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, அவரு இருந்தார் இப்ப இல்ல, என்ன பண்ணார் தெரியுமா? அது அது அப்படி இருந்தாதான் அது பிறந்த நாள் விழா சொல்லுங்க. அவர் எப்படி ஆனார்? காமத்தை வென்றார். அவரை போய் 10 பொண்டாட்டி 12 பொண்டாட்டி வச்சிருந்தாருன்னு ஏறிட்டாங்க மகாபாரதத்துல. தப்பா முழு பாரதத்துல எங்க வேணாலும் போய் பாருங்க, யாராவது இப்படி சொல்றாங்களா, காமத்தை வென்று நீ உலகத்தை வெல்ல முடியும்னு? அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, காமத்தை வென்றுட்டா அப்படியே உயிரோட கடைசி வரைக்கும் இருந்துக்கலாம் ஹடயோகத்துல? அப்படி நாராயணன் ஆவாங்க அப்படின்னு யாருமே தெரியல, யாருக்கும் தெரியல. ஏன்னா எல்லாருமே விகாரிகளா இருக்கிறாங்க. அவன் எப்படி காமத்தை வெல்றத பத்தி பேசுவான்? யாரு யாருன்னு எனக்கு பேர் தெரியல, ஆனா சொன்னாங்க யாரோ ஒரு ஃபேமஸான கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரை பத்தி பிரசங்கம் பண்ணக்கூடியவர், அவருக்கு 8 பொண்டாட்டியம் கேட்டா கிருஷ்ணருக்கே 8 பொண்டாட்டியம், அதனால அவரும் 8 பொண்டாட்டி வச்சிருக்காரு. அவர் எப்படி வந்து காம மகாசத்ருன்னு சொல்லுவாரு? எல்லோருக்கும் கடைசி பிறவின்னு பாவம் அவங்களுக்கு தெரியல, இன்னும் காமத்திலே மூழ்கி கிடக்குறான். ஐயோ உலகம் எப்படி விருத்தி அடையும், அதை பத்தி ஏன்டா கவலைப்படுற, நீயே போய் சேர போற. இப்ப இது கடைசி பிறவின்னு தெரியல. நான் யாரு உடம்புல பிரவேசிக்கிறேனோ அந்த பிரம்மாவுக்கு, அவர் எடுத்த பல பிறவிகள்ல கடைசி பிறவி இது, முழு உலகத்துக்கும் அதேதான், இது கடைசி நேரம். அதனால பாபா சார் நான் நடுவுல நடுவுல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றேன், இந்த ஒரே தடவை சொல்றேன், தூய்மைக்கான உறுதி எடுத்துக்கோங்க. இந்த ஒரே தடவை தான், இது வரைக்கும் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணல, விட்டுட்டாரு. நரகத்துல நீ என்ன பண்ண போ, பண்ணிக்க போ. கடைசி பிரிவுல சொல்றாரு, பண்ணி பண்ணி நிறைய பாவம் சேர்த்துட்டேன், இப்ப நீ தூய்மையா இருந்தா தப்பிச்சுடுவ, இல்லன்னா மாட்டிக்குவ. உறுதிமொழி எடுத்துக்கோ. பாவம் செஞ்சுட்டுதான் பாண்டு மகாராஜா ஒரு முனிவரை கொலை பண்ணிட்டுதான் காட்டுக்கு போய் தூய்மையா இருக்கணும்னு இருக்கிறார். அங்க போய் மனைவிய கட்டி தழுவ பாக்குறாரு, ஆளுகளை மயங்கி சேர்த்து போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு சாபமே அதுதான், நீ மனைவி தழுவணும்னா செத்து போயிடுவேன். அதே மாதிரிதான், ஏன்னா அது காமத்தினால தான் சாபம். அது மாதிரி நம்ம நிறைய காமத்துல விழுந்து விழுந்து எத்தனை பேர் சாபத்தை வாங்கணுமோ, என்னென்ன பாவம் பண்ணுமோ இதனால. இல்லையா, ராஜாவெல்லாம் இருந்து சும்மா வந்திருப்போம், ராஜாக்கள் எல்லாம் என்னென்ன வேலை பண்ணிருப்பாங்க அந்த அகங்காரத்துல. இப்ப பாபா குழந்தை ஆகுறதுக்கு முன்னாடி ஆன பிறகுமே கூட இவ்வளவு அகங்காரம் இருக்கு, ஆனா கையில ஒண்ணுமே இல்ல. அதுக்கே இவ்வளவு அகங்காரம்னா ராஜாவா இருக்கும்போது எப்படி எல்லாம் இருந்திருக்கும் கலியுகத்துல? விட்டுருமா அந்த பாவம், தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றாரு. இறைவன் கிட்ட அடைக்கலம் வந்துட்டோம், தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றாரு. தூய்மையா இருப்பேன், உறுதிமொழியோடு எதுவும் கிட்ட நிறங்க. ஒரு பாபாவை தர என் இதயத்துல எதுக்குமே இல்லைன்ட்டு பாபாவை நிரப்பி வை. உன்னுடைய கடந்த ஜென்மத்து பாவங்கள் உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது, எரிஞ்சிடும், சாம்பல் ஆயிடும்ன்ற. சோ இந்த ஒரு பிரிவு, ஏன்னா இது கடைசி பிரிவு, முடிய போகுது, இப்பயாவது உறுதிமொழி எடுத்து ஸ்ட்ராங்காயிரு. பாபா பொய்யான விஷயத்த அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. மகாபாரத யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒத்திகை நடைபெற்று கொண்டிருக்கும். பாபா ஞானம் வந்த உடனே மாயா சண்டை போடுறது உங்களுக்கு தெரியும், ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் காமம் கோபம் பற்றி பேராசி, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பையனும் உங்ககிட்ட பேசியே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அழகானவங்களா வந்து பேசுவாங்க. அது மாதிரி எந்த பொண்ணும் பேசிக்க மாட்டான், அப்புறம் தான் பயங்கர அழகானவங்களா வந்து பேசுவாங்க. சோ அழகா தெரியும் மாயை ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா அது தெரியாம நிறைய பேர் விழுந்துடுவாங்க. இது மாயை நிறுத்தம்னு தெரியல. அதே மாதிரி அங்கேயும் ஒத்திகை நடக்குது, இங்கேயும் நடக்குது, அங்கேயும் நடக்குது ஒத்திகை. இங்க மன போராட்டம் மாயையோடு, அங்க நிஜமால சண்டை போட்டு நடக்கிறாங்க. Thank you. தூய்மையா இருப்பேன். கங்கணம் கட்டிட்டீங்களா? இருந்து காட்டுங்க, தப்பிச்சிடுவீங்க. குழந்தைங்களுக்கு சாபனை காட்சிகளும் விநாச காட்சிகளும் பார்த்திருக்கிறாங்க சாட்சாத்காரத்துல. இதன் மூலம் இது கடைசி பிரிவின் நிரூபணமாகுது இல்லையா? அழிவு காட்சி இதோ வரப்போகுது. அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சொர்க்கம். இப்ப ரெண்டுத்தையும் பார்த்தாங்க அப்படின்னு சார், ரெண்டுத்துக்கும் கிட்ட நெருங்கிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பாபா குழந்தைங்களுக்கு ஒன்னு உலக அழிவு கனவு வரும், இல்லாட்டினா சொர்க்கத்துல இருக்கிறது, அப்படி இல்லைன்னா அப்படியே பறந்துகிட்டே இருக்கிறது. அது பரிசுதான் இல்லையா? கிட்ட நெருங்கிச்சு, இது கடைசி பிரிவு நிரூபணம் ஆயிடுச்சு. அதான் பாபுசா, இது கடைசி பிரிவு குழந்தை. அதனாலதான் சொல்றேன், தூய்மைக்கான உறுதிமொழி எடு. ஒரு தாத்தா காமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீ தூய்மையின் உறுதிமொழி எடு, இதுக்கு மேல நான் எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டேன், இச்சையா நினைக்க மாட்டேன், மீன் எண்ணத்தை வரவிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் கேக்குற மாதிரி பாபா கேக்குற. முடிஞ்சிச்சு எல்லாமே, இப்பயாவது தூய்மையா இருந்து தோலன்ற. ஆனா இந்த மாதிரி பாபா சொல்ற மாதிரி கீதை சொல்றவங்க சொல்லுவாங்களா, இது கடைசி பிறவி தூய்மைக்கான உறுதிமொழி செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ரொம்ப பக்தியில ரொம்ப தீவிரமானது பாத்தீங்கன்னா இஸ்கான் குரூப். அவங்களே என்ன சொல்றாங்க, 50 வயசுக்கு மேல நீங்க சன்னியாசம், அப்ப 50 வயசு வரைக்கும் விகாரத்துல இருங்க தான் சொல்றாங்க. 50 வயசு ஆகுற வரைக்கும் உலகம் அழியாம இருக்குமா? உலகம் அழியும் போது ஒருத்தருக்கு 50 வயசு இருக்கும், ஒருத்தருக்கு 80 வயசு இருக்கும், ஒருத்தருக்கு 5 வயசா கூட இருக்கும். இப்பத்துல இருந்து தூய்மையா இருப்பேன் உறுதிமொழி எடுக்கணும். 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் கிடையாது. அந்த மாதிரிதான் ஒரு சில பாபா குழந்தைங்க தப்பா கைட் பண்றாங்க. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கிறீங்க, விடுங்க, இல்லட்டா கணவர் உங்களை விட்டு போயிடுவாரு, நீங்க வேற அழகா இருக்கிறீங்க, அதனால இப்ப என்ஜாய் பண்ற வயசு. அப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேல தானே சரியாயிடும். 50 வயசுக்கு மேல போற வரைக்கும் உங்களுக்கு அழியாம இருக்குமா? சரண்டர் பிரதரே இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறான். இப்ப என்ன ஆகுறது பாபா சார்? அப்ப அப்ப முரளியில என்ன சொல்லிட்டு இருக்கு இல்ல? முரளியில சொல்றதுக்கும் அதுக்கும் என்ன அப்புறம்? அப்ப முரளியே படிக்கிறாள் இல்லையா? பாபா இதான் சொன்னாருன்னா அப்படியே உள்டாவா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. காமத்துல ஈடுபடுங்க, சேவை செய்யாதீங்க, சேவை செஞ்சா தடுத்து நிறுத்துங்க, அதெல்லாம் ஸ்ரீமத் இப்படியே சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் எதுக்குதான் முரளி? முரளியில இருக்கிறதுக்கும் அதுக்கும் சுத்தமான சம்பந்தமே இல்லாம இருக்குது. அப்ப அந்த கீதையை படிக்கிற மாதிரிதான் இந்த கீதையும் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கீதையை படிக்கிறவன் காமத்துல விழுந்துட்டு இருக்கான், அதனால சொல்ல முடியாது. அப்ப இந்த கீதையை படிக்கிறவனும் காமத்துல விழுந்துட்டு இருக்கான், அதனால தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். இது ராஜயோகம், தூய்மையான உலகத்துக்கு ராஜா வாக்குற யோகம். ராஜ்யத்தை அடையிறதுக்காக கடுமையான தவம் மேற்கொள்றீங்க, கடுமையான விரதம். உண்மையான வருமானமே இதுலதான் இருக்குது. எதுல? தூய்மை, பாபா நினைவு, நினைவு தூய்மை, நினைவு தூய்மை. இதன் மூலமா தான் ராஜ்யத்தை அடையிறீங்க. நான் தூய்மையான ராஜா, நான் தூய்மையானவன், நான் தூய்மையான உலகத்தை சார்ந்தவன், தூய்மையான யுகத்தை சார்ந்தவன் இல்லையா? உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறது, அது எழுப்பணும். அது எப்படி உடனே வருது? உடனே வருது சத்தியுகம். அப்ப உடனே தானே ஆகணும். சொன்னாங்க அதிவேகமாக போங்க, கொஞ்சம் கொஞ்சமாலும் போய் மாற முடியாது இல்லையா? ஒரு டக்குன்னு ஜம்ப் பண்ணி போயிடணும். இந்த கடைசி பிறவியில கல்லுல இருந்து வைரமாகறீங்க, முற்றிலும் உயர்ந்த பதவி அடையறீங்க. இந்த சங்கமேகத்துல, இந்த பிராமண ஜென்மத்துல டக்குன்னு வைரமாகறீங்க. அதனால எல்லாத்துக்கும் மரியாதை எது? தூய்மை. அதுக்கு உறுதிமொழி செய்யுங்க. யார் என்னுடைய பழைய குழந்தைங்களா இருக்கிறாங்களோ, யார மாயை எரிச்சு சாம்பலா ஆக்கி இருந்ததோ, அவங்கள நான் எழுப்புறேன், விழிப்படைய செய்யறேன். என்னுடைய பழைய குழந்தை ஆனா இன்னைக்கு மாயை எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. அதுதான் புராண கதைகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அசுரர்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும், அசுரன் ஒரு மிகப்பெரிய அசுரன் வரும், அழிச்சு கட்சியில அவன் தேவதை ஆயிடுவான். இப்ப தேவதையா இருந்தவன் தான் இன்னைக்கு அப்படி ஆயிட்டான் அந்தகன் மாதிரி. வெள்ளையா இருந்தவங்க இன்னைக்கு கருப்பா ஆயிட்டாங்க, தமோ பிரதானமா ஆயிட்டாங்க. எல்லா ஆத்மாவும் ஆத்மாதான் கருப்பாகவும் வெள்ளையாகவும் ஆகுது. அப்படின்னு காமத்துல விழுந்து கருப்பாகுது, தமோ பிரதானமாகுது. இப்ப பாபாவுடைய ஞானத்தை கேட்டு வெள்ளையாகுது. ஆத்மால எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்றது சுத்தமான போய் செத்தாலே சாமி ஆயிட்டான்ட்டு வச்சு கும்பிடுறாங்களே, சுத்தமான போய் அவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு செத்தவனே சாமி ஆயிட முடியுமா? சுத்தமான பொய் அது. ஆத்மா என்ன காரியம் செஞ்சுதோ அந்த சமஸ்காரத்தை எடுத்துக்கிச்சு, பாவத்தை எடுத்துட்டுதான் போகுது அடுத்த பிறவிக்கு. கண்டிப்பா அது போய் உதவாங்க. ராஜாவா இருக்கும்போது இல்லாத ஆட்டம் போட்டு இவனை விட்டு அவனை குத்து அடுத்த பிறவில போய் ஏழை குடும்பத்துல பந்துட்டு அதே மாதிரி சொன்னா என்ன ஆகும்? தண்டனை கிடைக்கும். இந்த குணத்தை எடுத்துட்டு போயிடுச்சுல கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தீரும். இப்ப நீங்க ஈஸ்வரிய வழியில இருக்கிறீங்க, மாயின் வழியில இருந்து காப்பாத்திக்கிட்டீங்க உங்களை. பாரதத்துல தேவதைகள் ராஜ்யம் செஞ்சாங்கன்னு ஐரோப்பியர்கள் கூட சொல்றாங்க. தேவி தேவதைகளோட ராஜ்யம் காட் காடஸ், பகவான் பகவதி ராஜ்யம் இருந்துச்சு, பகவான் ராமர் பகவதி சீதை இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில அவங்க ஒண்ணும் பகவான் கிடையாது, பகவான் ஒருத்தர் தான், சிவன் தான். அவங்க தேவதைகள், தெய்வீக தர்மத்தை சார்ந்தவர்கள். உண்மையில அங்க பகவானே வரமாட்டாரு, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, கடவுள் நினைச்சுக்கிட்டாங்க. சோ பகவான் ஒருத்தர் தான் மூலவதனத்துல இருக்காரு பரந்தாமத்துல. அதுக்கு கீழே சூக்ஷ்ம தேவதைகள் மூன்று பேர் மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க, பிரம்ம விஷ்ணு சங்கர். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்தூல உலகத்துல இருக்கிறது அத்தனையும் மனித சிருஷ்டி ஸ்தூல மனிதர்கள். இங்க தேவதையா இருப்பாங்க ஆரம்பத்துல சத்தியுகத்துல, தேவத்துல அடுத்தது சாதாரண மனிதர்கள் ஆயிடும். கிறிஸ்து வந்து அவருடைய தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாரு. ஸ்தாபனை செய்யும் போது யாருமே இங்க ஒரு கிறிஸ்டியன் கூட கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப தேவதா தர்மம் மறைஞ்சிடுச்சு, மிகவும் உத்தமமான தர்மம் இந்த தேவதை தர்மம். முதல்ல இந்த ஆன்மீக பிராமண தர்மத்தை நான் ஸ்தாபனை செய்யறேன். இந்த ஆன்மீக பிராமணர்கள் பரந்தாமத்துக்கு போறதுக்கான வழிய சொல்றவங்க. பாருங்க, கிறிஸ்து வரும்போது ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்ல, அப்புறம் கிறிஸ்தவர்களை உருவாக்கக்கூடிய ஞானத்தை சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த தேவதைகளை விட கிறிஸ்தவர்கள் கீழானவர்கள் தான் இல்லையா? ஆனா இப்ப ஒரு தேவதா தர்மத்தினர் கூட இல்ல, எல்லா தர்மமும் மோசமாயிடுச்சு. இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு, எல்லோரையும் விட உயர்ந்தவரா அவர். இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக பிராமணர்களை படைக்கிற நாம தான் இந்த ஆன்மீக பிராமணர்கள். அவங்க ஸ்தூல பிராமணர்கள், அவங்க ஸ்தூலமா இத பண்ண அத பண்ண இந்த பரிகாரம் பண்ணாது இங்க எதுவும் கிடையாது. இங்க வந்து ஆத்மாவுக்கான வழியை சொல்ற, ஆத்மா முக்தி அடையறதுக்கு என்ன பண்ணணும், ஜீவன் முக்தி அடையறதுக்கு என்ன பண்ணணும், அத சொல்லக்கூடிய பிராமணர்கள் நாம். பக்தர்கள் வீட்டுல இருந்துகிட்டே பகவான அடையறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, பக்தியின் அனுசாரம் வீட்டுல இருக்கும் பொழுதே கடவுளை அடையறாங்க அப்படின்னா, அப்படி கடவுளை அடைஞ்சது நீங்க தானே. அப்ப முதல் நம்பர்ல இருக்கிற பக்தர்கள் நீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க தேவதையா தான் இருப்பீங்க. முதல் நம்பர்ல இருக்கிற பக்தர்கள் கண்டிப்பா தேவதையா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பாபா இந்த ஞானத்தை வந்து கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, முதல் நம்பர்ல பக்தியை செஞ்சது யாரு? லட்சுமி நாராயணன் தான். அவங்கதான் பக்தி மார்க்கத்தை ஆரம்பிச்சாங்க. சுவாமிநாதர் கோயில அவங்கதான் உருவாக்குனாங்க. பாபா எவ்வளவு தெளிவா சொல்றாரு, ராஜ்யத்துக்கு எஜமானர்களாக ஆகக்கூடியவங்களே இந்த ஞானத்தையும் அடைவாங்க. பிறகு பிரஜைகளிலும் செல்வந்தர்களாக ஆகக்கூடியவர்களும் ஞானத்தை கேட்பாங்க, விதையையும் போடுவாங்க. ஆனா படிப்பு அதிகமா படிக்க மாட்டாங்க, தூய்மையா இருப்பாங்க. பாபா சொல்றார், குழந்தைகளே இது படிப்பு, படிப்பின் மூலமா தான் பதவி கிடைக்கும். மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இது. பகவான் குழந்தைகளாகிய நமக்கு கற்பிப்பதற்காக வந்திருக்கிறாரு. கிருஷ்ணர் வரல அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல இருக்கணும் இல்லையா. மற்றபடி நாம இந்த படிப்பின் மூலமாக கிருஷ்ணரா ஆவோம், இளவரசன் இளவரசிகளாக நீங்க எல்லோருமே ஆகுறீங்க. யாருக்கு இதுல முழு நம்பிக்கை இல்லையோ அவங்க இந்த ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அறிவற்றவர்களாக இருப்பாங்க. நம்பிக்கை இருக்குதுன்னா தொடர்ந்து படிக்கணும், இல்லைன்னா சிறிதும் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அழிவற்ற தந்தையின் மூலம் அழிவற்ற பிராப்தி கிடைக்குது, மற்ற அனைத்தும் சுடுகாடாகிடும். நாம தயாராகும் வரை எண்ணிக்கையில் குறைவானவர்களே இருப்பாங்க. இது புதுசா வர குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். முதல் ஞானம் நான் ஆத்மா தேவதையாகிறேன் அதெல்லாம் அப்புறம், பரமாத்மா ஒளி பிள்ளையா இருக்காரு அதெல்லாம் அப்புறம். இத பேசிட்டு இருக்கிறது கடவுள், மனிதர் கிடையாது. இல்ல ஒரு சிலர் இருந்து முரளியில நீங்க இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க, நான் சொல்லவே இல்லை, பாபா சொல்றாரு. அதுதான் மெயின் இல்லையா, முதல் ஞானம் அதுதான். அது மட்டும் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா மற்ற எந்த கேள்வியும் வராது. அதுதான் முக்கியமான முரளின்றது என்னது, இறைவனுடைய மகா வாக்கியம். யாரு ராஜ்யத்துக்கு எஜமானனா ஆகுறாங்களோ அவங்கதான் இந்த ஞானத்தை அடைவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஞானத்தை ஃபுல்லா எடுப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த ஞானத்தை போதும். இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. யாருக்கு, ராஜாவுக்கு. சமசப்பர் ஏன்னா இன்னைக்கு வானில பின்னாடி சொல்லுவாரு, பக்தி செய்யாதீங்கன்னு யாருக்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு. அவங்களே விட்டுருவாங்க இந்த போதை வர வர. ஏன்னா சில சமயம் ஏன்னா யாரு எந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாது. ராஜாவா இருந்தா டக்குனு போய் கிடைச்சிட்டு போயிடுவாங்க. பட் பிரஜையா இருந்துட்டாங்கன்னா இதையும் விட்டுட்டு அங்கேயும் போய் அங்கேயும் நிம்மதி இல்லாம, ஏன்னா இந்த ஞானம் தெரிஞ்சு பக்தியும் விட்டுட்டாங்க அது பொய்யின்னு தெரிஞ்சிச்சு, இது மேலயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அவங்க எங்க போவாங்க. ஆனா எஜமானராக கூடியவங்க இந்த ஞானத்தை மட்டும்தான் கேட்பாங்க. பிறகு பிரஜையில கூட இது 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 வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு பிரதருக்கு வந்து அவரு ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. பட் அப்புறம் ஒரு டைம்ல ஒண்ணு சேர்ற மாதிரி வாய்ப்பு வருது. அவங்க மனைவியே வந்து அந்த அளவுக்கு அழுது அப்படி எல்லாம் பேசும்போது அப்ப நான் சொன்னேன், பாபா குழந்தையா ஆனா தான் சேருவன் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஐயோ மறுபடியும் பயங்கரமா பழைய மாதிரியே கேரக்டர் இருக்கு பிரதர். ஆனா அப்பவே சொன்னல பாபா குழந்தை ஆனாதான் தெருவன் நீங்க சந்திச்சு தானே. அப்ப சொல்றாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் பிரதர், உங்ககிட்ட கேட்டு நான் எல்லாருக்கிட்டயுமே கேட்பேன், நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் அம்பிகேஸ்ட கேட்டேன், அவங்க எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கர்ம கணக்கு ஏத்துக்கணும்ட்டு. ஏன்னா இங்க அழகா வாய்ப்பு இருக்குது, அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்க கூட சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க அந்த நேரம் கண்டிஷன் வைங்க, நிபிக்கு ஆனாதான் நான் சேருவேன்ட்டு. அப்படி வச்சிருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இனிமேல் சேரவே மாட்டேன் அப்படின்ட்டு. சோ இது வந்து பாபா சொல்லியிருக்கிறாரு, உன் மனைவிய கூட உன்னால கட்டுப்படுத்த முடியல, நீ எங்க இருந்து மாயையை கட்டுப்படுத்த போற, மாயைய வசப்படுத்த போற அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படி அவங்கள நம்ம வலுக்கட்டாயமா திணிக்க கூடாது இல்ல, அவங்களே விரும்பினாதான் நம்ம இருக்கணும் அப்படிதான் பிரதர் எனக்கு சொன்னாங்க. அப்படி பாபா சொல்லல, வலுக்கட்டாயமா நீங்க திணிக்கணும், நல்ல விஷயத்த தானே திணிக்கிறீங்க, கெட்ட விஷயத்த திணிக்கிறீங்க. மற்ற தவறான சுதந்திரம் கெட்ட கொடுத்துட்டீங்களா மனைவிக்கு, அதே மாதிரிதான் பாபா ஞானத்தை தவிர மற்ற எல்லாமே தவறான சுதந்திரம் தான் இல்லையா. சோ வலுக்கட்டாயமா தான் மனைவிக்கும் குழந்தைக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். அவங்களா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல பாத்தீங்கன்னா, இல்ல மத்தாஜி உங்க ஹஸ்பண்ட் வந்து ஓகே சொன்னாலும் நீங்க சென்டருக்கு வரணும், இல்ல எல்லாம் வரக்கூடாது இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. உண்மையிலே அவங்க பாபாவுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல பாபாவுக்கு சேவையே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இல்லையா. பாருங்க ராஜ்யத்துக்கு எஜமானர் அடையறவங்க, எஜமானன் ஆகிறவங்க ஞானத்தை அப்படியே கேட்பாங்க, அப்படியே ஒண்ணு கூட மீற மாட்டாங்க. பிறகு பிரஜையிலும் செல்வந்தர் ஆகக்கூடியவங்க தான் ஞானத்தை கேட்பாங்க. சூப்பர் பாத்தீங்களா, பிரஜையும் எல்லாரும் கேட்க மாட்டாங்க, அதுலயும் பணக்காரரா ஆகிறவங்க தான் ஞானத்தை கேட்பாங்க, விதையும் போடுவாங்க அப்படின்னு அர்த்தம், சேவையும் செய்வாங்க. ஆனா அதிகமா ஆர்வம் கொடுத்து படிக்க மாட்டான், டெய்லியும் படிக்கணும் அவ்வளவுதான், தூய்மையா இருப்பாங்க. சோ படிப்பாங்க பட் ரொம்ப அதுல மூழ்க மாட்டாங்க, அவங்க பணக்கார பிரஜையாவாங்க. ஆனா சேவை செய்யணும், சேவை செஞ்சாதான் அந்த பணக்கார பிரஜை, அது இருக்குல்ல நிறைய பேரை உருவாக்கணும்ல, சேவையும் செய்யறது இல்ல முரளியும் ஒழுங்கா படிக்கிறது இல்ல, அப்ப பணக்கார பிரஜையாக மாட்டான், சாதாரண பிரஜையாகும். ஏன்னா சேவை தான் அவங்கள பணக்காரர் ஆக்குறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சேவை ரொம்ப முக்கியமானது. அவசர குழந்தைகளே இது படிப்பு, படிப்பு மூலமா தான் உனக்கு பதவி கிடைக்கும், எந்த அளவுக்கு அதிகமா படிக்கிறோம் அந்த அளவுக்கு உயர்ந்ததுல உயர்ந்த பதவி, மிக உயர்ந்த பதவி உனக்கு கிடைக்குது. அந்த பதவியை அடைய வைக்கிறதுக்காக, அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காகவே நான் வந்திருக்கிற, கிருஷ்ணர் கிடையாது, இந்த ஞானத்தை கிருஷ்ணர் சொல்லல, கீதையை கிருஷ்ணர் சொல்லல, அந்த நம்பிக்கை முதல்ல இருக்கணும் உங்களுக்கு. சொல்றது பகவான் சிவன் வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு, இல்லட்டா எதுக்கு சிவன் கோயில் அவ்வளவு மகிமை, வெறும் லிங்கம் அதுக்கு என்ன அர்த்தமே தெரியல, இவங்க சொல்ற அர்த்தத்துக்கெல்லாம் அவ்வளவு மகிமை. பௌர்ணமி எப்ப ஏன் சுத்துறீங்கன்னா, பௌர்ணமி எப்ப நிலா ஒரு ஈர்ப்பு விசை இருக்குமா, அப்படி சயின்டிபிக்கா மாத்தி சொல்றாங்க. சோ இந்த உலகத்துல தோன்றி மனிதர்ல நம்பர் ஒன் புத்திசாலி ஸ்ரீ கிருஷ்ணர், ஆனா அவருக்கே இந்த ஞானம் தெரியாது. சிவன் சொல்ற அந்த நிச்சய புத்தி இருக்கணும், இந்த படிப்பின் மூலமா தான் நாம தான் கிருஷ்ணர் ஆகும். கிருஷ்ணர் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கல, கிருஷ்ணர் ஆகிறதுக்கு இந்த ஞானத்தை கேட்கிறோம். நீங்கத்தான் இளவரசன் இளவரசிகளா ஆகுறீங்க, இதுல முழு நம்பிக்கை இல்லையா, அப்படின்னா நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா கூட முட்டாளா தான் இருப்பீங்க. செம்ம சூப்பர், எதுக்கு வந்திருக்கிறோம், இது ஸ்கூல் தெளிவான, இது ஆத்மாவுக்கான ஸ்கூல் இல்ல, மற்றதெல்லாம் உடல் உடலுக்கான ஸ்கூல், உடல் சரீர நிர்வாகத்துக்காக கத்து கொடுக்கறாங்க, இங்க ஆத்மாவுக்கான ஸ்கூல். இதுல உனக்கு நம்பிக்கையே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறன்னா நீ முட்டாள் இல்லையா. அதுவும் முழு நம்பிக்கை, முழு நம்பிக்கை இல்லாத வரைக்கும் நீ முட்டாள் தான், அறிவற்றவர்களாகத்தான் இருப்பாங்க. நம்பிக்கை இருந்தா தொடர்ந்து படிக்கணும், அந்த முரளி விட்டா உயிர் போன மாதிரி இருக்கணும். இல்லனா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஒரு கேக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கலாம், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப தூரம் இருக்கும் சென்டர், ரெகுலரா போயிடுவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போகும்போது இன்னைக்கு என்ன பாபா சொன்னார் அப்படின்னு கேட்டா, நான் முடியும் போதுதான் போனேன். அதுக்கு எதுக்கு போனீங்க? அது குழந்தை வீட்டுல உட்காந்தே படிச்சிருக்கலாமே. போனா ஒண்ணு முன்னாடியே போனோம், ஏன்னா மெயின் முரளி இல்லையா. அப்ப போயிட்டு வர்றதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஏதோ நடக்கணுங்களா? அதுக்கு இது ஸ்கூல், ஸ்கூல் முடியும் போது போறேன்னா இல்லையா, நம்ம முரளிக்காக தான் போறோம். சோ தொடர்ந்து படிக்கணும், நம்பிக்கை. இப்ப நம்பிக்கை எல்லாம் போறாங்க, எதுக்கு போறோன்னே தெரியாம போறாங்க. தொடர்ந்து படிக்கணும் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலாம் அர்த்தம். ஒரு முஸ்லீம் மாதாஜி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தெரியாமலே 10 வருஷம், அதுவே 2 வருஷம் முன்னாடி, அப்ப 12 வருஷம், 12-13 வருஷமா பக்கா பாபா குழந்தையா இருக்கிறாங்க. சென்டருக்கு குருவார் மட்டும் போவாங்க, நான் ரெகுலரா போக முடியாது ஏன்னா வீட்டுக்கு தெரியாம போறாங்க. சோ குருவார் பாபா மீட்டு அதெல்லாம் போயிடுவாங்க, பாபாவே பாத்துட்டு வந்தாங்க வீட்டுக்கே தெரியாமலே. கணவர் எங்க வெளியூருக்கு போகும்போது அந்த நேரம் பாபா மீட்டு வந்தனால டக்குன்னு சிஸ்டர்கிட்ட சொல்லி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த மதியம் டைம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா குடு குடு குடுன்னு வந்து ஒரு மாத்தாஜி வீட்டுல வந்து அந்த வாணியத்து கரகரன்னு படிச்சுட்டு போவாங்க. மத்தவங்க படிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. சோ அந்த மாத்தாஜி இருக்கும் போது, ஏன் மாத்தாஜி நீங்க படிக்கலாம், இல்ல நான் படிச்சாலும் அவங்களாதான் படிப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. இல்ல வீட்டுல எல்லாம் கறிமீன் சாப்பிடுவாங்க, ஆனா அவ்வளவு பக்காவா இருக்கிறாங்க. அவங்க படிப்பு மேல கவனம் கொடுக்கலாம், உனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். அழிவற்ற தந்தை மூலமா அழிவற்ற பிராப்தி கிடைக்குது, ஆனா இது எப்படி கிடைக்குது? இந்த ஞானத்தின் மூலமா கிடைக்குது. சும்மா பாபாவை பார்த்தாலே கிடைச்சிருமா? கிடைக்காது, ஞானத்தின் மூலமா கிடைக்குது. இதுதான் அழிவற்ற பிராப்தி, மத்த எல்லாம் அழிய போகுது, சுடுகாடாக போகுது. நாம தயாராகிற வரைக்கும் எண்ணிக்கையில குறைவானவர்களே இருப்பாங்க, பிறகு அவங்களும் அழிஞ்சிடுவாங்க. கல்பத்துக்கு முன்னாடி இந்த அனைத்து விளையாட்டையும் நாம பார்த்தோம், இப்பவும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஐந்தாயிரம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இந்த தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க கிட்ட பிரம்மாண்டம் மற்றும் உலகின் முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்க முடியாது. இந்த ஞானம் பாபா தான் வந்து கொடுக்கிற பிரம்மாண்டம். அதாவது ஆத்மாக்கள் அங்க முட்டை மாதிரி இருக்கிறாங்க, அந்த சன்னியாசிகள் பிரம்மத்தையே ஈஸ்வரன் சொல்லிட்டாங்க. பிரம்மம் என்பது தத்துவம், பரமபிதா பரமாத்மாவாக சிவன் இருக்கிறார். அவங்க தன்னையே பிரம்மம்னு தன்னையே ஈஸ்வரன் சொல்றாங்க. ஆனா பிரம்மா விஷ்ணு சங்கரை படைக்கக்கூடியவராக சிவன் இருக்கிறாரு. பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததாக சொல்றாங்க இல்லையா, அந்த பகீரதனாக இந்த பிரம்மா பாபா இருக்கிறார். நந்தியோ மிருகம், அவங்க பசு காப்பகம் அப்படின்ற கேள்விப்பட்ட பிறகு காலமாட்டை வச்சுட்டாங்க. கோயில்கள்ல லட்சுமி நாராயணன் மற்றும் சீதை ராமரின் சித்திரம் மட்டுமே சரியானதாக இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த இந்த பிராப்தியா அவங்க அனுபவிக்கிறாங்க. பிரஜைகளும் பிராப்தியை அனுபவிக்கிறாங்க. முதல் லட்சுமி நாராயணன், இரண்டாம் லட்சுமி நாராயணன், மூன்றாம் லட்சுமி நாராயணன் அப்படின்ட்டு எட்டு ராஜ்யம் நடக்குது. குழந்தைங்க ராஜ்யம் செய்யறீங்க, சீதை ராமருக்கும் இப்படித்தான் நடக்குது. பிறகு ஜெகதம்பா ஆதி தேவனும் பிரம்மா ஆதி தேவனும் பாடப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவல் இருவரும் இப்ப கருப்பா இருக்கிறாங்க, பிறகு வெள்ளையாக ஆவார்கள். உலகத்தினர் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கல. காளி, துர்கை, அம்பாள் இது எல்லாமே ஒரு மம்மாவுடைய பேரு, உண்மையான பேரு சரஸ்வதி. ஆக ஆத்மா தான் கருப்பாகுதே தவிர யாருடைய முகமும் கருப்பாகிறது கிடையாது. இந்த நேரத்துல எல்லா ஆத்மாக்களும் கருப்பா இருக்குது. நாம எல்லோரும் குரங்குகளா இருந்தோம், இப்ப பாபா நம்மள தனது சேனைகளாக ஆக்கி இருக்கிறார். இப்ப ராவணன் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான். அவர் சொல்ற பாபா மேல நிச்சய புத்தி இருக்குது, நாராயணன் ஆக்கக்கூடிய ஞானத்தை தான் கொடுக்கிறாருன்ற நிச்சய புத்தி இருந்தா தொடர்ந்து படிக்கணும், இல்லைன்னா நீ எதுவுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அழிவற்ற தந்தை மூலம் அழிவற்ற பிராப்தி கிடைக்குது, இந்த அழிவற்ற ஞானத்தின் மூலமாக. சோ இப்ப நீ என்னெல்லாம் படிக்கிறியோ அதுதான் உன் கூட வரப்போது குணங்களாக, அதன் அடிப்படையில தான் உன்னுடைய பிறவி அமையும், ராஜ குடும்பத்தில, பிரஜை குடும்பத்தில, வேலைக்காரன் குடும்பத்திலே. மற்றபடி எல்லாமே சுடுகாடாக போகுது. நாம தயாராகிற வரைக்கும் எண்ணிக்கையில் குறைவானவர்களே இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. சோ இது வந்து புரியல இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இறந்துடுவாங்களா என்னன்னு தெரியல. பிறகு அவங்களும் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்ற. சோ அப்ப அந்த உலகழிவு நிறைய நடக்கும்பொழுதும் நம்ம தயாராயிட்டே இருப்போமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு வானில வந்து நீங்க தயாரானதுக்கு அப்புறம் தான் யுத்தமே ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாரு. சோ இதுல இது என்ன அர்த்தத்துல இருக்குன்னு தெரியல. தயாராகும் வரை எண்ணிக்கையில் குறைவானவர்களே இருப்பாங்க, பிறகு அவங்களும் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. கல்பத்துக்கு முன்னாடி இந்த அனைத்து விளையாட்டையும் பார்த்திருந்தோம், இப்பவும் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இப்ப பாத்தீங்கன்னா ஜெகோவாவின் சாட்சிகளுக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க இது உலக ராஜ்யம், நாங்க எல்லாருக்கும் இந்த செய்தி சொல்ல போறோம். அப்ப நான் கேட்டேன், இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஒன்னு அவர் கேட்டார், ஏன் முடியாதா அப்படின்னு கேக்குற. சத்தியமா முடியாதுன்னு உங்களுக்கு முடியுமா? அப்ப ஏன் முடியாதா? அவங்களால ஸ்ட்ராங்கா முடியும்னு அவங்களால சொல்ல முடியல. நம்ம தைரியமா சொல்றோம் சத்தியமா முடியாதுன்னு. அப்ப வந்து நம்ம பாப்பா குழந்தையும் கிடையாது, ஆனா முடியாதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா அதே விஷயத்த இப்ப நம்ம கிட்ட யாராவது கேக்குறான்னு வச்சுக்கோ, முடியுமா? சத்தியமா முடியும். எப்படி முடியும்? முடிஞ்சுது, ஒவ்வொரு கல்பத்திலும் முடிஞ்சுது. அதனால கண்டிப்பா முடியும். ஒவ்வொரு 5-6 வருஷம் கழிச்சு நாங்க இந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க கிட்ட இந்த ஞானம் கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. பிரம்மாண்டத்தை பத்தி இல்லையா, கடவுள் எங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும், முதல்ல அவரு எப்படி இருப்பாரு? முஸ்லீம்ல கிட்ட 7 வானம் தாண்டி அண்ணன் இருப்பாரு, சார் அண்ணன் இருக்காரு, எப்படி இருப்பாரு? அவருக்கு உருவமே கிடையாது. அப்புறம் உருவமே கிடையாதுன்னா அப்ப எங்க இருக்கிறாரு? ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஞானம் கிடையாது. படைப்பற பற்றி ஞானம், படைப்பை பற்றி ஞானம், பிரம்மாண்டத்தை பற்றி ஞானம் எதுவுமே கிடையாது, இருக்கவே முடியாது. எல்லாம் பைபிள்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்குதுன்னா ஒண்ணு அவங்க சரியா புரிஞ்சுக்கல, அல்லது சரியா அவங்களுக்கு நடத்தலன்னு அர்த்தம். பாபா தான் இந்த ஞானத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. பிரம்மாண்டம் அங்க ஆத்மாக்கள் முட்டை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ முட்டை மாதிரினா அந்த மாதிரி பெருசா இருக்க மாட்டாங்க. பட் பாபா ஆரம்பத்துல கட்டை விரல் சைஸ் சொன்னதுனால ஒரு முட்டை வடிவம் மாதிரி அப்ப புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒலிப்புள்ளியா தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா முட்டை வந்து கோழிக்கு அடகு அடகு தாக்கும்போது அப்படியே முட்டை இருக்கும், கம்மியா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுக்குள்ள இருந்து கோழி வரும். அது மாதிரி நம்ம அப்படியே ஏதோ அடகு தாக்குற மாதிரி பாபா அங்க வச்சு பாரு. அப்புறம் இங்க இருந்து வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிப்போம். ஆனா அந்த சன்னியாசிகளுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மத்தை சிவன் சொல்லிட்டாங்க, அதோட விட்டாங்களா, தங்களையே பிரம்மம் தங்களையே சிவன் சொல்லிட்டாங்க. பாபா சொல்ற பிரம்மமா தத்துவம், பரமபிதா பரமாத்மாவோ சிவன். சிவன் தத்துவங்கிற இது ரொம்ப முக்கியம். ஏன் நிறைய பேர் தவறுதலாக பெரிய பெரிய ஆளுங்க கூட ஆத்மா வந்து இட்ஸ் லைஃப் எனர்ஜின்றாங்க. அது எனர்ஜி கிடையாது, சக்தி கிடையாது, அது ஒரு பொருள். அது அப்ப எனர்ஜின்னு சொல்லும்போது அந்த பிரம்ம தத்துவத்தை சொல்ற மாதிரி ஆயிடுது. தத்துவம்னு சொல்றது எப்படி தப்போ அதே மாதிரி எனர்ஜின்னு சொல்றதும் தப்பு. எனர்ஜியை உருவாக்கக்கூடியது ஆத்மாவை தவிர ஆத்மா எனர்ஜி கிடையாது. இப்ப கடவுள் எங்கும் நிறைந்தவன் சொன்ன மாதிரி ஆயிடும், ஏன்னா எனர்ஜி எல்லா இடத்துலயும் இருக்குது. தன்னையே பிரம்மானும் சொல்லிக்கிறாங்க, தன்னையே ஈஸ்வரனும் சொல்லிக்கிறாங்க. சாரி, தன்னையே பிரம்மம்னு சொல்றாங்க, தன்னையே ஈஸ்வரன்னு சொல்றாங்க. இல்லையா, தான் பிரம்மமும் கிடையாது, தான் ஈஸ்வரனும் கிடையாது, ஈஸ்வரன் பிரம்மமும் கிடையாது. சோ எந்த அளவுக்கு குழம்பி இருக்கிறாங்க பாருங்க. அதனால அவங்க கிட்ட ஞானம் கிடையாது, நீங்க போய் தைரியமா சொல்லுங்கன்ற. அவங்க எவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆனவங்களா இருக்கட்டும், யாருக்கிட்ட இந்த ஞானம் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைக்கக்கூடியவராய் இருக்கிறது சிவன், அவர் தான் கடவுள். இப்ப பிரம்மா விஷ்ணு சங்கர் யாரு படைப்பு, சிவனை யார் படைச்சா யாரும் படைக்கலாம், அனாதியா இருக்கார். சோ பகீரதன் கங்கையை கொண்டுட்டு வந்தான் தன்னுடைய முன்னோர்கள் பாவத்தை கரைக்கிறதுக்காக, சொர்க்கத்துல இருந்து கங்கையை கொண்டுட்டு வந்ததா சொல்றாங்க. உண்மையில அது ஞான கங்கையை குறிக்கிறது. அந்த கங்கையை எடுத்துட்டு வர்றதுக்கு காரணமா இருந்தது பிரம்மாவுடைய உடல். ஏன்னா அந்த உடல்ல வந்துதான் சிவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தண்ணி கங்கையை காட்டிட்டாங்க, இறைவனுடைய ரதமாக நந்தியை காட்டிட்டாங்க. இப்ப பசு காப்பகம் கோசாலை இந்த மாதிரி பேரை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, காளை மாட்டை வச்சுட்டாங்க. சோ வேதத்துல சிவபுராணத்துல எங்கேயோ அது மாதிரி வரும் பிள்ள இருக்குது, கோசாலையில இருந்தாரணும் போது அப்ப மாட்டுல வந்தாரு பிள்ள இருக்குதுன்னு வச்சுட்டாங்க பிள்ள இருக்கு. அதனால பாபா சார் நந்தியும் தப்பு, லிங்கமும் தப்பு. கரெக்டா இருக்கிறது லட்சுமி நாராயணன் சீதை ராமருடைய சித்திரம் மட்டும்தான், வேற எதுவுமே கரெக்ட் கிடையாது. அவங்க மனிதர்கள் ரெண்டு கை ரெண்டு கால், சோ அது கரெக்டா பண்ணிட்டான். அதுவும் துல்லியமான உருவம் கிடையாது, பட் அது மாதிரி மனித உடல்ல இருக்கிறாங்க, கரெக்டா கட்டாங்க. ஆனா சிவனுடைய உருவத்துக்கும் அர்த்தம் தெரியல, அவர் வந்த ரதத்துக்கும் மாடை காட்டி வச்சுட்டாங்க. மிக உயர்ந்த பிராப்திய தேவதைகள் லட்சுமி நாராயணன் அனுபவிக்கிறாங்க, பிரஜைகளும் அனுபவிக்கிறாங்க, பட் அதிகமா அனுபவிக்கிறது லட்சுமி நாராயணன். அந்த லட்சுமி நாராயணன்றது ஒரு ரெண்டு பேரை மட்டும் குறிக்கல, கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிற பெண் லட்சுமி ஆகுறாங்க, கிருஷ்ணர் நாராயணன் ஆகிறார், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அடுத்த நாராயணன். அவங்களுக்கு பிறகு வந்து அடுத்த நாராயண அத்தனை இப்படியே அடுத்த தலைமுறை எட்டு தலைமுறை. சோ அந்த எட்டு நாராயணன் கல்யாணம் பண்ணிக்கிற எட்டு வெவ்வேறு பெண்களும் எட்டு லட்சுமிகள், அதுதான் அஷ்டலட்சுமின்றது. சோ அதே மாதிரி ராமர் சீதையும் பன்னெண்டு ஆகுது இதே மாதிரி. அப்ப அவங்களுடைய குழந்தைகள் ராஜ்யம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சோ ஒருத்தரே ராஜ்யம் செஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க 2500 வருஷமும். சோ இப்ப கடைசி பிறவியில அவங்களே என்ன ஆயிடுறாங்க, ஜெகதம்பா ஜெகத் பிதாவாக ஆகிடுறாங்க. சோ இந்த ஜெகதம்பாவத்தான் ஆதி தேவினும் பிரம்மாவத்தான் ஆதி தேவன்னும் சொல்றாங்க, ஆதாம் ஏவாள்னு சொல்றாங்க. அவங்க இப்ப கருப்பா இருக்கிறாங்க, களிமண் மாதிரி ஆயிடுச்சு அவங்க புத்தி, வேலை செய்யல. சோ அந்த களிமண்ணுல இருந்து ஜீவசுவாசத்தை கொடுத்து ஆதாம் ஏவாளை பட்டன என்ன அர்த்தம், இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து தங்கம் மாதிரி ஆக்குற. மற்றபடி காளின்னு சொன்னாலும் துர்கைன்னு சொன்னாலும் அம்பாள்னு சொன்னாலும் எல்லாமே அந்த ஆதி தேவி மம்மாவை சரஸ்வதியத்தான் குறிக்குது. சரஸ்வதி தான் அவங்களுடைய உண்மையான பேர். சரஸ்வதி ஒண்ணும் கருப்பா இல்ல, மம்மா ஒண்ணும் கருப்பா இல்ல. அப்ப ஆத்மா கருப்பாகுது, அந்த ஆத்மாவை கருப்பா, அப்ப காளிய கருப்பா கட்டிட்டாங்க சமஸ்தபர்லாம். அப்ப ஏன், அப்ப அது ஆன்மீக விஷயம்னால ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம், சோ ஆத்மாவை காட்ட முடியாது, அதனால உடலா காட்டி உடலை கருப்பா காட்டுறாங்க. ஆத்மா கருப்பாயிடுச்சு காட்சி பிறவில. எல்லா ஆத்மாவும் இந்த கலியுகத்துல எல்லா ஆத்மாவும் கருப்பா தான் இருக்குது. குரங்கு மாதிரி இருந்தோம் பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி. சோ நம்மளத்தான் பாபா தன்னுடைய சேனையாக்குற. சோ இதரே நினைவாதான் இப்ப குரங்கு மாதிரி இருந்தோன்றது என்ன அர்த்தம், நம்மளுடைய குணம் விகாரத்துல மூழ்கி கலந்தது. அந்த குரங்கு புத்தி உள்ளவங்களைத்தான் பாபா தன்னுடைய சேனையாக்கிருக்கிறார். அதுதான் ராமாயணத்துல ஆஞ்சநேயர் இந்த குரங்கு படைய வச்சிருக்கிறார், வானரப்படை. சோ எதுக்கு வானரப்படையை அழைச்சிட்டு போறாரு, ராவணன் மீது வெற்றி அடையறதுக்கு. பாபசுர ராவணன் மீது நாம வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப பாபா அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்றார் பிரம்மா வாய் வழியா. அதனாலதான் பிரம்மா கையில சாஸ்திரத்தை காட்டியிருக்கிறாங்க. ஆனா சாஸ்திரத்துடைய வேத சாரத்துக்கு சொந்தக்காரர் சிவபாபா. இப்ப ஒரு மதத்துக்கு சாஸ்திரம் இருக்கணும்னா ஒரு சாஸ்திரம் தானே இருக்கணும். அதனால்தான் பிரம்மா இப்ப பிரம்மா கையில மிக உத்தமமான சாஸ்திரம் கீதை இருக்குது. அந்த அந்த சாஸ்திரத்தை வைத்து தான் இறைவன் பிரம்மா படைக்கிறார். பிரம்மா படைக்கும் கடவுள்ன்றாங்க, அவர் கையில சாஸ்திரம் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், சாஸ்திரத்தை வைத்து படைக்கிறார், அந்த ஞானத்தை வைத்து படைக்கிறார். ஆனா படைக்கிறது அவருக்கு, அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை சொல்ற சிவபாபா. பிரம்மா வாய் வழியாக அனைத்து வேதம் கிரந்தங்களின் சாரத்தை சொல்றார், அதத்தான் கீதைன்னு சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வேதங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா கீதை பார்த்தா 18 அத்தியாயம், கரெக்டா சொன்னா 18 பக்கம் தான். அதுக்கான விளக்கம் தான் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. அதுவே பாரதியார் எழுதியிருப்பார் கீதைக்கு விளக்கம், அது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு 80 பக்கம் தான் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தா எம்மா பெருசா இருக்கும். இது ரொம்ப குட்டி கோண்டி டைரி அப்படி இருக்கும். மற்ற எந்த சாஸ்திரமும் கிடையாது பிரம்மா கையில. புத்தியில கீதை இருக்குது, பட் சாஸ்திரத்தை வச்சு சொல்லல, இல்ல எல்லாத்துடைய சாரத்தை சொல்றாரு. அது எங்க இருக்குது, புத்தியில இருக்கு. யார் புத்தியில இருக்கு, சிவபாபா புத்தியில இருக்குது. கீதையில காம மகாசத்ரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, அது உண்மையில பகவானுடைய மகா வாக்கியம் தான். அப்ப கீதைய சொல்லி கொடுக்கிறவங்க காமத்தின் மீது வெற்றி அடைந்தால் சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆவீங்கன்னு சொல்லணும் தானே. ஆனா அவங்க அப்படி ஒருபோதும் சொன்னதே கிடையாது, அப்ப போய் தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. மெயினே அதுதானே, அவங்க ஒருபோதும் நீங்க காமத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லணுமே. அப்ப அத படிக்கிறாங்க, ஆனா அதுக்கான விளக்கத்தை சொல்றதே கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம அதுல ஒரு இடத்துலதான் வந்து காம மகாசூத்திரம்னு இங்க தினம் தினம் பாபா சொல்றாரு. ஆனா இந்த ஞானத்தை கேட்டு கதியில இருந்துட்டு சொல்றவங்களே காமம் அது இருக்கட்டும், அது போக போக சரியாயிடும் அப்படின்னு கதை விடலாமா? எவ்வளவு பெரிய, அப்ப அவங்கள விட கீழான இல்லை, பக்தி மார்க்கத்துக்கு இதை சொல்லக்கூடியவங்கள விட கீழானவங்க நம்பன்ற மாதிரி ஆயிடுது. இப்ப நீங்க சொல்லணும், அவங்களே உண்மையிலே சொல்லணும், காம மகாசத்ருங்க அதை வென்றுட்டா சொர்க்கத்தின் எஜமானர் ஆயிடுவீங்க, அதை வென்றாரு அதனாலதான் கிருஷ்ணர் போனாரு, அதனாலதான் அவருக்கு இவ்வளவு மகிமை நீங்க சொல்லுங்க. ஆனா அவங்க சொல்றது இல்லையே, பொய் சொல்றாங்களே. அதே மாதிரி நம்மளும் பொய் சொல்லிட்டு தான் இருந்தோம், ஆக்சுவலா இப்பவும் அப்படி இருக்கிறாங்க நிறைய பாபா குழந்தைங்க. நிறைய குருக்கள் கிட்ட போயிருந்தோம். சோ இதுல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, பாபா சொல்றத புரிஞ்சுக்கணும். அதுலதான் இருக்கு வந்து ஞானத்தின் ஆதாரத்துலதான் பதவின்னு சொல்றதுடைய காரணம் என்ன? ஞானம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சுன்னா நீங்க மத்தவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க, ஞானம் புரியலன்னு போதான் அறகுறையா கேட்பீங்க, அவங்களும் தப்பு தப்பா கைட் பண்றாங்க மாட்டிக்கும் இல்ல. அப்படியே மத்தவங்க கிட்ட கேட்டே பக்காவா யாராலுமே ஆக முடியாது. அந்த ஞானம் புரியணும், அதுதான் மெயின். ஞானத்தை புரிய வைக்கிறதே ஸ்ரீமத் கிட்ட, ஐயோ அவரு ரொம்ப ஆழமா எடுக்கிறாரு, அவருடைய முரளி எல்லாம் பாக்காதீங்கன்னு மேடை போட்டு பேசினாங்க. இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க, பாபா ஞானத்தை புரிய வைக்கிறதே ஸ்ரீமத் கிட்ட அப்படின்னு, அப்படியும் ஆழமாலும் நம்ம புரிய வைக்கிறது காம மகாசத்ர எல்லாம் காமத்துல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லணும். நம்மள இருக்குது பாபா சொல்றாரு, எல்லாரும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நாமளும் பொய் சொல்லிட்டு தான் இருந்தோம், ஆனா இப்ப சொல்லலாமா? தப்பு இல்லையா? சரி, நாம அதிக குருக்கள் கிட்ட போயிருந்தோம், இது எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு அர்ஜுனனுக்கும் சொல்லப்பட்டது இல்ல, அதுதான் இது இல்லையா? இப்ப ராமாயண மகாபாரதம் எல்லாம் பொய்ன்றீங்களா? அதுதான் வேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுடு அர்ஜுனா, என்னிடம் சரணடை அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்னாங்கல்ல பாபா சார், குரு சொன்ன வழி, டீச்சர் சொன்ன வழி, அப்பா அம்மா சொன்ன வழி எல்லாத்தையும் மறந்துடு. இப்ப ஒரு பாபா முரளியில சொல்லுவாரு, அவர் என்ன தப்பா சொல்லுவாரு, முரளியில சொல்ற கண்ணு மூடிட்டு நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன் இருங்க. பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கல்யாணம் ஆன புதுசு, கை குழந்தை தான் இருக்குது, டக்குன்னு பாபா ஞானம் வச்சது, நான் உயிரே பணம் தூய்மை இழக்க மாட்டேன்னு இருந்தாங்க. கணவன் பெல்ட் அலர்ச்சி பார்த்தான், பஞ்சாயத்து பண்ணி பார்த்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் சில வருடங்கள் கழிச்சு கணவனே பாபா குழந்தைய அவங்கள மாத்தம். சோ மற்றபடி அது கர்ம கணக்கு, நம்ம என்ன பாவம் பண்ணுமோ தெரியாது முந்தைய ஜென்மத்துல. சோ ஒரு சிலதை சகிச்சுக்க தான் வேண்டி இருக்கு. அதே மாதிரி மனைவி இல்லையா, மனைவியும் காமத்தை விட முடியாத மனைவிகளும் இருப்பாங்க, பட் ரொம்ப கம்மியா தான் அப்படி இருப்பாங்க. ஆண்களை சமாளிக்கிறது கஷ்டம், பெண்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. சோ அதுக்கு உதாரணமாவே ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா, அவரு ஆக்சுவலா வேற இடத்துல இருக்கிறாரு, வேற ஊருக்கு இருக்காரு, கொஞ்சம் நான் ஒரு சில மாதங்களுக்கு ஒரு தடவை தான் வருவார் வீட்டுக்கு. சோ அப்ப இந்த மனைவி காமத்தை விட வைக்கணும்ன்றதுக்காகவே நீ பிரம்மகுமாரி சென்டருக்கு போ போ, நீ எங்க வேணாலும் அங்க மட்டும் நான் போவே மாட்டேன், நீ எந்த மதத்துல ஆனாலும் இரு, நீயே முதல்ல பிரம்மகுமாரி சென்டர். ஏன்னா தெரிஞ்சிச்சு காமம் மகாசத்ருன்னு சொல்றாங்க, காமத்தை விட முடியாது அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்லிட்டாரு, நீ போறதா இருந்தா நான் வர, இல்லைன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன்ட்டு வைக்கணும், போர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா ஞானமே புரியலன்னு அர்த்தம் இல்லையா. எல்லாத்தையும் தூக்கி கடைச்சிட்டு பாபான்னு வந்தவங்களை வச்சுதான் இயக்கமே நடக்குது. சோ அந்த தியாகம், சோ அது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே புரிஞ்சுக்கணும். பாபா ஞானத்தை ஸ்ட்ரைட்டா சொல்றாருல, ஸ்ட்ரைட்டா பாபா நமக்கு தான் சொல்றாரு, யாருக்கோ சொல்ல, சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்றாங்க இந்த ஞானம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் சேவை செய்யாம இருக்கிறாங்க. சோ தூய்மையா இருக்கிறது, சேவை செய்யறது, இது எல்லாமே கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை புரிஞ்சுக்கணும். சோ அப்ப குருக்கள் மத்தவங்க அவங்க எல்லாரையும் மறந்துடுங்க. நிறைய குருக்கள் தேடி என்னென்னமோ தப்பான வழியை தான் கேட்டோம், எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்ப ஏன்னா இத்தனை குருக்கள் பின்னாடி போனீங்களே, அந்த குருக்களையே தூய்மையாக்கி முக்தி கொடுக்கிறவன் நான் தான். இதுவரை நீங்க படிச்ச அனைத்தையும் மறந்துடுங்க. சோ இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அப்ப மகாபாரத ராமாயணம் எல்லாம் பொய்ன்றீங்களான்ட்டு. சோ அவங்களுக்குனே பாபா சொல்ற மாதிரி இருக்கு. சோ இது ரொம்ப முக்கியம் வந்து, பாபா சொல்றாரு நான் சொல்றேன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாபா சொல்ற அதான் கரெக்டா அந்த கேள்வி கேட்கறது கரெக்டா பாபா பதில் சொல்றாங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நாளைக்கு பாபா நீ வானில சொல்லியே ஆகணும்ட்டு வைங்க, கண்டிப்பா பதில் சொல்ற சூப்பரா இருக்கும். இதுவரை படிச்ச எல்லாத்தையும் மறந்துடுங்க. இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத விஷயங்களை நான் சொல்றேன், உண்மைய சொல்றேன். இந்த உலகத்துல உண்மையே கிடையாது, எல்லாம் பொய் தான் இல்லையா. சோ அதை மறந்துடுங்க, உண்மைய நான் சொல்றேன். புத்தம் புது விஷயம், ஆனா இது மட்டும்தான் உண்மை. இதன் மூலமா தான் நீங்க சோழியிலிருந்து வைரம் மாதிரி ஆகுறீங்க. இப்ப இது எல்லாமே அழிய போகுது. குழந்தைகளாகிய நீங்க விநாசத்தையும் ஸ்தாபனையும் காட்சியா பார்த்து இருக்கிறீங்க. அதனாலதான் இப்ப முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாபா கிட்ட எல்லாருடைய கணக்கும் இருக்குது. நான் இப்படி பாவியா இருந்தேன், இப்படி எல்லாம் செஞ்சிருந்தேன் பாபா அப்படின்ட்டு பாபா கிட்ட நிறைய பேர் எழுதி கொடுக்கறாங்க. ஏன்னா பாபா சொல்றாரு, என்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா பாதி மன்னிப்பு கிடைச்சிடும், பாதி பாவம் மன்னிக்கப்பட்டுடும் அப்படின்னு தர்மராஜர் பாபா சொல்றாரு. அது எல்லாமே தனிப்பட்டவருடையதாக இருக்கும். படிச்சு முடிச்சவுடன் பாபா கீச்சிடுவாரு. இது சர்வசக்திவானுடைய அரசாங்கம். இப்ப மரம் சின்னதா இருக்குது, இதுக்கு எஜமானாக சுயம் பகவான் இருக்கிறாரு. சிறிது சிறிதாக முன்னேற்றம் ஏற்படும், மாயை உடனடியா வாட வச்சிடும். எங்கிருக்கக்கூடிய விஷயத்தை எங்கேயோ கதையா உருவாக்கி இருக்கிறாங்க. நமது லட்சுமி நாராயணர் மரியாதா புருஷோத்தமர், புருஷோத்தம் மகான் தூய்மையா இருந்தாங்க லட்சுமி நாராயணன். இங்க எல்லோருமே அசுத்தமா இருக்கிறாங்க, ஆனா அதுவோ தூய்மையான இல்லற ஆசிரம தர்மம். இங்க அசுத்தமான இல்லற அதர்மமா இருக்குது, இல்லனா உலகம் எப்படி முன்னேறும்னு கேக்குறாங்க. இந்த உலகம் இருக்க போறது கிடையாது, அழிய போகுது. இது கடைசி பிறவி, அதனால காமத்தை விட்டுடுங்க. உங்களுக்கு பல பிறவிகளாக விகார தாய் தந்தை கிட்ட இருந்து விஷத்துக்கான ஆஸ்தி தான் கிடைச்சிட்டு வந்தது. இப்ப விஷத்துக்கான ஆஸ்தியை விட்டுடுங்க அப்படின்னு இப்ப நான் கட்டளை இடுகின்றேன். அப்படி இல்லைன்னா வைகுண்டத்துக்கு போக முடியாது. விகாரங்களின் மீது வெற்றி அடைஞ்சீங்கன்னா தான் சொர்க்கத்துக்கு போவீங்க. அப்படி இல்லைன்னா பாதாளம் தான் போவீங்க, அதாவது நரகத்துக்கு தான் போவீங்க. ராமராஜ்யம் ஆகாயத்துல காட்டுறாங்க, அப்ப ராவணராஜ்யம் பாதாளத்துல தானே இருக்குது. இது நாடகம். இந்த நேரத்துல தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் மற்ற தர்மத்துல மாறி போயிட்டாங்க, தங்களுடைய அசல் தர்மத்தை தெரிஞ்சுக்கல. அதனால மற்ற தர்மத்துல கொஞ்சம் சுகம் இருந்தாலே உடனே மதம் மாறி போயிடுறாங்க. இவங்க அரைகுறையானவர்கள்னு சொல்லப்படுறாங்க. இங்க கூட அதே மாதிரி பிராமண தர்மத்துல வந்திருந்தோம் கூட முயற்சியில பலகீனமா இருந்தீங்கன்னா பிரஜை பதவி தான் கிடைக்கும் அப்படின்னு பாபா தெளிவா விஷயங்களை சொல்றாரு. ரிஷி முனிவர்கள் திரிகால தரிசிகளாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க, ஆனா உலகமே பொய்யானதுன்னு சொல்ற அவங்க எப்படி திரிகால தரிசியா இருக்க முடியும்? நிறைய பொய் புரட்டுகளை தான் அவங்க சொல்லிருக்காங்க. குறிப்பிட்ட ஒருவரை அவரு நிர்வாணத்தில் சென்று விட்டாருன்னு சொல்றாங்க, இதுவும் கட்டுக்கதை. எல்லோருமே அவங்கவுங்க பாகத்தை முடிச்சிட்டு இங்க ஆஜராகணும். எல்லோருக்கும் வழிகாட்டியாக பாபா இருக்கிறாரு. பாபா யாரையும் பக்தியிலிருந்து விடுவிக்கிறது கிடையாது. பரிபக்குவ நிலை அடையாத வரைக்கும் பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். பிரம்ம பாபா சொல்ற, நான் உண்மையிலே யாருக்கும் குரு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்படி சிவபாபா கிட்ட இந்த ஞானத்தை கேக்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். நம்ம அனைவருக்கும் குருவா இருக்கக்கூடியவர் அந்த நிராகார சிவ பகவான் தான். நல்லது. சோ அப்ப என்னன்னா அவங்களுக்கு தோணும், ஓ இவரு பேசிட்டு இருக்கிறாரு, அதுக்குதான் பாபா சார் நான் சொல்லல, உங்களை மாதிரியே நானும் இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கிறது சிவபாபா அப்படின்னு சொல்றாரு. நல்லது. பாருங்க, பிரம்மா பாபாவும் சொல்லல, அப்ப நம்ம சொல்ற மாதிரியா இருக்கும் இல்லையா? இப்ப பேசிட்டு இருக்கிறது யாரு? கடவுள். அதுதான் மெயின் முதல் ஞானம் வந்து கடவுள் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற நிச்சய புத்தி வரணும். பாபா சொல்றாரு எல்லாமே அழிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப முயற்சி பண்ணோம் தானே, எல்லாம் அழிய போகுது, அழிய போறதுக்கு முன்னாடி அதை மறக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? சோ அதுதான் அந்த பிணத்துக்கு நெருப்பு வச்சுட்டு சுடுகாட்டுல இருந்து அப்படியே பார்க்காம திரும்பி வருவாங்க. ஏன்னா அது அழிய போகுது இல்லையா, எரிய போகுது, அதையும் பாக்கணும். அத உங்க புத்தியில இருக்கக்கூடாது, திரும்பி வாங்க. அதே மாதிரிதான் பாபா சொல்ற, இந்த உலகத்துக்கும் நான் நெருப்பு வைக்க போறேன், சோ திரும்பி பார்க்காம போங்க, நீங்க போக வேண்டியது சொர்க்கத்துக்கு. சோ அத அந்த சொர்க்கத்தை மட்டும் மனசுல நினைச்சீங்க, இங்க இருக்கிறத நினைவே செய்யாதீங்க. பாபா கிட்ட எல்லாருடைய கணக்கும் இருக்குது. பாபா சொல்ற இல்லையா, நிறைய குழந்தைங்க போனவனே என்ன மறந்துடுறாங்க, லெட்டர் கூட எழுதலன்ட்டு. பாபா சொல்றாரு நீங்க எனக்கு லெட்டர் எழுதணும், அதுலயும் குறிப்பா நீங்க என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் பாபா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டா பாதி மன்னிப்பு கிடைச்சிடும். ஆனா இத பாபாவுக்கு லெட்டர் எழுதுறமே, பாபா யாருக்கிட்ட சொல்லிடுவாரா அப்படின்னா பாபா சொல்ல மாட்டேன், அதான் பெரிய விஷயம். சோ அது வந்து அவர்கிட்ட சீக்ரெட்டாவே, அது அவ்வளவுதான், பர்சனலா இருக்கும். அவரு படிச்சுட்டு கிழிச்சிடுவாருன்றாரு. சோ பாபாவுக்கு தெரியாம யாராவது படிச்சிடுவாங்களோ அந்த பயமும் இருக்க வேண்டாம். எப்ப சொல்றாரு? அப்ப பாபா சாக்காரத்துல இருக்கும்போது பாபாவுக்கு லெட்டர் எழுதுவாங்களே, சோ அது டைரக்டா பாபா கிட்ட தான் போகும். சோ இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களே டைரியை எழுதி எழுதி வச்சுட்டு அந்த டைரி ஃபுல்லானவனே யோகா பண்ணி எரிச்சிடுவாங்க. சோ நீங்க சென்டர்ல லெட்டர் பாக்ஸ்ல போட்டாலும் சரி, மதுபன்லயே போட்டாலும் சரி, அவங்களும் அதுதான் பண்ணுவோம், அதுதான் பண்ணணும் இல்லையா? சரி. சோ ஒரு சில சமயம் ஏன்னா மனிதர்கள் தானே, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ அதனால நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே எழுதிட்டு அவங்களே எரிச்சிடுவாங்க. சரி, பாபா சொல்றாரு இது சர்வசக்திவானுடைய அரசாங்கம், பொய் சொல்ல முடியாது இல்லையா? ஆனா இதுலதான் மாயின் தடையும் இருக்குது. இப்ப வந்து மரம் சின்னதா இருக்குது, கொஞ்சம் பேர் தான் பாபா குழந்தையா இருக்கிறாங்க. இன்னும் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணிருது, மாயா வந்து திடீர்னு வாட வச்சிருது. சோ இதெல்லாம் இங்க நடக்கிற விஷயம், ஆனா அவங்க இத வேதத்துல தப்பு தப்பா எழுதிட்டாங்கன்றாங்க. சோ அது என்ன அர்த்தத்துலன்னு தெரியல. சோ வேதத்துல மரம் வாடி போற மாதிரி ஆனா இருக்குது, புராணத்துல இருக்கு, அந்த சிருஷ்டி மரமே வாடி போற மாதிரி எல்லாம் வருது. சோ அததான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இங்க மாயை வாட வச்சிருது, அங்க ஒரு அசுரன் வந்துட்டு அந்த சிருஷ்டி மரத்தையே கடத்திட்டான், அது வாடிட்டு இருக்குது, ஐயோ சிருஷ்டியே அழிஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். சோதான் பாபா சொல்றாரு இங்க இருக்கிற விஷயத்த எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி, நிஜமாலே ஒரு மரம் இருக்குது, ஸ்தூலமான மரத்தை பத்தி சொல்ற மாதிரி காட்டிட்டாங்க. பாபா சொல்றாரு இந்த மரத்துக்கே எஜமானனா சுயம் பகவான் இருக்கிறாரு, அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். லக்ஷ்மி நாராயணன் தான் புருஷோத்தம மகான் தூய்மையா இருந்தவங்க. அப்படி ஆக்குற எப்ப வெறும் அசுத்தமா இருக்கிற இந்த உலகத்துல, தூய்மையற்ற உலகத்துல வந்து ஆக்குற வந்து சொல்றாரு தூய்மையான இல்லற ஆசிரம தர்மமா இருந்துச்சு பாரதம், இன்னைக்கு அசுத்த இல்லற தர்மமா இல்லற அதர்மமாயிடுச்சு. ஏன் காமம் இல்லையா? சோ அப்ப பாருங்க, மனைவி வந்து தூய்மையா நடத்தினாங்க, அதனால அது ஆசிரமமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு குடும்பம் இல்லற அதர்மம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆசிரமங்களே பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் நடக்கிறது, அதெல்லாம் நடக்குது. சரி, காமமே இல்லைன்னா எப்படி உலகம் விருத்தி அடையும்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, இந்த உலகம் இருக்க போறதே கிடையாது குழந்தை, நீ எதுக்கு விருத்தி அடையறத பத்தி யோசிக்கிற? சமசுக்கர்ல இருக்க போறதே கிடையாது. நாளைக்கு நான் நெருப்பு வைக்க போறேன். அது மட்டும் இல்ல, இது கடைசி பிறவி முடிஞ்சு போச்சு. ஆத்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போகுது. அதனால இந்த கொஞ்ச நேரம் உன்னால காமத்தை விட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்ப கொஞ்ச நேரம் நீ காமத்தை விடுறதுடைய பலன் 2500 வருஷத்துக்கு சுகமோ சுகம், செல்வம், ஆரோக்கியம், அமைதி, தூய்மை, அது நிறைந்த உலகம், அதுல அதிபதி ஆகிறோம். அதுக்காக கொஞ்ச நேரம் நீ தூய்மையா இருக்க மாட்டியா? காமத்தை விட்டுடு. பல பிறவியா விகார தாய் தந்தை கிட்ட இருந்துதான் ஆஸ்தி அடைஞ்சோம், எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, அதுவும் விஷத்துக்கான ஆஸ்தி, அதை விட்டுடு. சோ எதை சொல்ற? காமத்தை சொல்ற, அதை விட்டுடுங்க அப்படின்னு நான் இப்ப கட்டளை கொடுக்கறேன். அப்படி விடவே முடியலன்னா கண்டிப்பா உன்னால வைகுண்டத்துக்கு வரவே முடியாது. இந்த விகாரங்களின் மீது நீ வெற்றி அடைஞ்சாதான் சொர்க்கத்துக்கு வர முடியும், இல்லனா பாதாளத்துக்கு போயிடுவேன். சாத்தான வந்து பாதாளத்தில் தள்ளினேன்ட்டு பைபிள்ல இருக்கும். அர்த்தம், சாத்தானின் வசப்பட்டவங்களும் பாதாளத்துக்கு போயிட வேண்டியதான். பாதாள உலகம் சொல்றாங்க, அது உண்மையிலே சொல்றாங்க. நரகத்தை இப்ப இருக்கிறதுதான் சொல்றாங்க, இப்ப பாதாளத்துக்கு தான் வருவீங்க. ஏன்னா நரகம்னாலே பாதாளத்துல இருக்குது, சொர்க்கம்னா மேல ஆகாயத்துல இருக்குது. அப்படின்னா இப்ப சொர்க்கம் உயர்ந்தது, இதே இடம் தான் சொர்க்கம், ஆனா உயர்ந்தது, தாழ்ந்த நிலை இருக்கிறதுனால அத பாதாளம் அப்படின்னு நரகத்தை சொல்றோம். அப்ப ஏன் எதனால தாழ்ந்த நிலைக்கு போறீங்க? காமத்தை விட முடியாததுனால. இது நாடகம். தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க இந்த நேரத்துல நிறைய மதங்களுக்கு மாறி போயிட்டாங்க. காரணம், அவங்க எந்த தர்மத்தை சார்ந்தவங்க, எவ்வளவு உயர்ந்த தர்மத்தை சார்ந்தவங்கன்றதை மறந்துட்டாங்க. கொஞ்சம் சுகம் கிடைச்சிச்சுன்னா இன்னொரு மதத்துக்கு மாறிடுறாங்க இல்லையா? ஒரு மதத்துல இருந்து காசு கொடுக்கறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்காக மாறுறாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க, அதுக்காக மாறுறாங்க. அதான் கொஞ்சம் சுகங்க. அப்ப தான் உண்மை. அப்ப அவங்க எல்லாம் அறகுறையானவங்கன்றது எப்படி சூப்பர்ல? ஒரு இப்ப ஒரு முஸ்லிம் நாடு இருக்குதுன்னா அந்த மதத்துக்கு மாறினா அவங்க வந்து நிறைய சலுகை பண்றாங்க. அதை பார்த்து மாறுறவன் அறகுறையானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் நாராயணன் ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க, மிக உயர்ந்த லட்சியம். ஆனா மாயை காட்டுற சுகத்துல மயங்கி மதம் மாறிடுறீங்க. அப்படின்னா அர்த்தம், பிராமணர்கள் இருந்து சூத்திரர்களா மாறிடுறீங்க. அப்ப உங்களுக்கு பிரஜை பதவி தான் கிடைக்கும். அப்ப இங்க வலிமையானவன், நான் வலிமையானவன்றதே இங்க எதை வைத்து? காமத்துல கொஞ்சம் கூட சிக்காதவன் தான் வலிமையானவன். சோ முயற்சியில பலகீனமா இருந்தீங்கன்னா பிரஜை பதவி தான் கிடைக்கும். ஆனா இங்கதான் வரும் மாயை, பலவிதமான மாயை வரும். எதுக்கும் ஆடாம சேம இருந்தீங்கன்னா ராஜா, இல்ல பிராமண தர்மத்தையே விட்டுட்டு போயிட்டீங்க, அல்லது பிராமண தர்மத்துல இருந்துகிட்டே விகாரத்தை விடல, காமம் கோபத்தை விடல, அப்படின்னா பிரஜைகள் ஆயிடுங்க. ஏன்னா முயற்சியில பலகீனமா இருக்கிறீங்க. சோ ரிஷி முனிவர்களும் மூன்று காலத்தை உணர்ந்தவர்கள் பண்றாங்க. அப்படி அவங்க அப்படின்னா சொன்னாங்க, இந்த உலகம் ஒரு மாயை, இதுதான் மூன்று கால ஞானமா? உலகம் தான் எப்பயும் இருக்குது, அதுதான் உண்மையாச்சு. மாயை உலகம் கிடையாது, உலகம் பொய் ஒண்ணும் கிடையாது, உலகம் தான் இருக்குது. அப்ப இவங்க சொல்றதுதான் பொய், இவங்கள போய் முக்காலத்தை உணர்ந்தவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்ற கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொன்னதுனாலதான் உலகமே ரொம்ப மோசமாயிடுச்சுன்றார். அதே மாதிரி புத்தர் நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாரு, வள்ளலார் ஜோதியோட கலந்துட்டாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சார் இது கட்டுக்கத, அவங்க நடிப்பை முடிச்சுட்டு இங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் கடைசி நேரத்துல. அப்ப மறுபிறவி எடுத்து இங்கேதான் இருக்கணும். சோ எல்லாருக்கும் வழிகாட்டியும் பாபா வந்திருக்கிறாரு. பாபா வராத வரைக்கும் யாரும் எங்கேயும் போக முடியாது. பாபா வந்து உங்களை துக்கத்துல இருந்து விடுவிக்கிறாரு. ஆனா பக்தியே பண்ணக்கூடாத பாபா அப்படின்னா பாபா சொல்ற, நான் பக்தியில இருந்து உங்களை விடுவிக்கல. ஆனா பக்தியில இருந்து விடுவிக்கிறாரு பட் சொல்லல, நீ பக்தி பண்ணாதன்னு சொல்லல. ஏன்னா பரிபக்குவ நிலையை அடையிற வரைக்கும் நீ பக்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? ஏன்னா இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக. சோ அதை எடுத்தோடனே அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அது சர்ச்சைக்கெல்லாம் போலாமண்ணா கிருஷ்ணா, நீங்க தாராளமா போங்க, இத கேளுங்க, இது மன அமைதிக்கு அப்படி இப்படின்னு யுக்தி கொடுப்பாங்க. சரி, ஏன்னா அது அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டக்குன்னு இது புரிஞ்ச உடனே விட்டுருவாங்க. பட் ஒரு சிலர் அப்படி பக்தி விட முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கா பாபா அந்த தில்வாரா கோயிலுக்கு வந்தோன்னா அந்த ஒரு ஒரு சிலையும் பார்த்து நான் தான் அது நான் தான் அது அப்படின்னு சொல்ற ஆத்மாவே ஒரு பெருமாள் கோயில் கட்டி இருக்கு, கட்டி அதை நிர்வாகமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ கேட்டா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. ஆனா பல வருஷத்து பாபா கொண்டவங்க. சரி, ஆனா அதுக்குன்னு இவ்வளவு நாளாயும் பக்தி பண்ணிட்டு இருக்க கூடாது. பட் அவங்க அப்படி இருக்காங்க. சரி, ஏன்னா ஒரு வருஷம் விடாம மதுபனுக்கும் போவாங்க அவங்க. பிரம்ம பாபா சொல்றாரு, நான் யாருக்கும் குரு கிடையாதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னெல்லாம் கேக்குறீங்களோ எப்படி எல்லாம் கேக்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். சோ நமக்கு எல்லாருக்கும் குரு யாரு? உடலற்ற அந்த சிவபாபா, அவரு தான் பேசிட்டு இருக்கிறாரு, நான் பேசல. சோ அது ரொம்ப முக்கியமானது. சோ இதே கன்ஃபியூஷன் வந்து நபிக்கிட்டயும் வரும், இயேசுகிட்டயும் வரும். அவரு கூட சொல்லுவார், நானாக எதுவும் சொல்லவில்லை, எனக்குள் பிரவேசித்து இருப்பவர் சொல்கிறார், ஆவியாக இருப்பவர் சொல்கிறார்ன்னு வரும். சோ அப்ப நான் சொல்லல, அவருக்கு தெரியுது இது இது என்னுடைய இது கிடையாதுன்னு. சோ அது தெரியப்பட்டுரு. அதே மாதிரிதான் பிரம்ம பாபா சொல்ற, நான் சொல்லல, உங்களுக்கும் எனக்கும் சிவபாபா தான் குரு, நல்லது. இனிமையிலும் இனிய செல்லமான குழந்தைங்களுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மீக நமக்கிசாரம். இந்த கடைசி பிறவியில தூய்மையா இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து தூய்மையானவர்களா ஆகணும், அந்த சபதத்தை நிறைவேற்றியே தீரணும். சபதம் செய்யுங்க, உறுதிமொழி எடுங்க. ஆத்மாவை கருப்புல இருந்து வெள்ளையாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஆத்மா எந்த அளவுக்கு அந்த காமம் கோபம் அந்த வெறுப்புணர்வு இதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்குதோ அந்த அளவுக்கு வெள்ளையாகிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அது எப்ப சாத்தியம்? முழுக்க முழுக்க ஒரு பாபா நினைவுல இருக்கும்போதுதான் சாத்தியம். அழிவற்ற பிராப்தியை உருவாக்கணும்னா நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகி தொடர்ந்து இந்த படிப்பை படிக்கணும். மற்றபடி இதுவரைக்கும் படிச்ச அனைத்தையும் புத்தியிலிருந்து மறந்துடணும். சோ இன்னும் அந்த பழைய விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, பாபா முரளிக்கு அந்த அளவுக்கு கவனம் கொடுக்கல அப்படின்னா நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். சோ முழு பிராப்தியை உருவாக்கணும், தொடர்ந்து இந்த படிப்பை படிக்கணும். இதோடைய ஆதாரத்துலதான் உயர்ந்த பதவி நிர்ணயிக்கப்படுது. வரதானம் நிலையான ஒரே ரசனை மற்றும் நிரந்தரமான குஷியின் மூலம் முதல் நம்பர்ல வரக்கூடிய அளவற்ற பொக்கிஷங்கள்னால நிரம்பியவர் ஆகுங்கள். நிலையான ஒரே ரசனை மற்றும் நிரந்தரமான குஷியின் மூலம் முதல் நம்பரை எடுக்கக்கூடிய அளவற்ற பொக்கிஷங்களால் நிரம்பியவர் ஆகுங்கள். நிலையான ஒரே ரசனை மற்றும் நிரந்தரமான குஷியின் மூலம் முதல் நம்பரை எடுக்கக்கூடிய அளவற்ற பொக்கிஷங்களால் நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், முதல் நம்பர்ல வரணும் அப்படின்னா நிலையான ஒரே ரசனை மற்றும் நிரந்தர குஷிய அப்படிய அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த குழப்பத்திலும் போய் மாட்டிக்காதீங்க. குழப்பத்துல போயிட்டீங்க, குஷியின் ஊஞ்சல் தளர்ந்து போயிடும். பின்னர் ஊஞ்சல்ல வேகமா உங்களால ஆட முடியாது. அதனால எப்பவும் நிலையான குஷியின் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருங்க. பாப் தாதாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் அழிவற்ற, அளவற்ற மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷங்கள் கிடைக்குது. அதனால எப்பவுமே அந்த பொக்கிஷங்களின் பிராப்தியில ஆடாம அசையாம மற்றும் நிரம்பியவராகவும் இருங்க. சங்கம யுகத்தின் சிறப்பு தன்மை அப்பதான் அனுபவமாகும். இந்த யுகத்தின் சிறப்பு தன்மையின் லாபத்தை எடுங்க. ஸ்லோகன், மனதால மகாதானி ஆகணும் அப்படின்னா ஆன்மீக நிலையில எப்பொழுதும் நிலைத்திருங்கள். மனதால் மகாதானி ஆக வேண்டும் என்றால் ஆன்மீக நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். சரி, ஓகே, வரதானம் பாருங்க. நிலையான ஒரே ரசனை மற்றும் நிரந்தரமான குஷியின் மூலம் முதல் நம்பரை எடுக்கக்கூடிய அளவற்ற பொக்கிஷங்களால் நிரம்பியவராகுங்கள். அதுக்கு விளக்கம், ஒரே ரசனை எப்பவுமே அனுபவம் ஆகும் இல்லையா. ஒரு பாபாவை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ரசனை இருந்துகிட்டே இருக்கும், நிரந்தரம் அந்த குஷி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது என்ன, அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அவன் அப்படி சொன்னான், இவன் அப்படி சொன்னான், இத்தனை குழப்பங்கள் எதுலயும் சிக்கிக்காது. எதை பத்தியும் காலப்படாதீங்க. பாபா பாபா ஞானம், பாபா பாபா ஞானம், இதேதான் இருக்கும். இதுதான் குஷி கொடுக்கும். இது தவிர எல்லாமே உங்களை குழப்பத்துல கொண்டுட்டு வந்துடும். அப்ப என்ன ஆகும், குஷியின் ஊஞ்சல்ல ஆடித்து இருக்க வேண்டிய இந்த சங்கம யுகத்துல குஷிக்கு பதிலாக சோகத்துல ஆழ்ந்துடுவீங்க. இப்ப வேகமா குஷி நூஞ்சல் ஆடிட்டு இருக்கும், அது துள்ளி குதிக்க முடியாது, ஊக்க உற்சாகத்தோட இருக்க முடியாது. என்ன சொல்றாரு, கேட்டும் கேட்காதீங்க, பார்த்தும் பாக்காதீங்க, வீணானதை நினைக்காதீங்க, குழப்பத்துல சிக்கூடாது, எல்லாமே கரெக்டா இருக்குது, பாபா இருக்கார், எல்லாருமே நல்லவங்க, அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா குஷியின் ஊஞ்சல் தளர்ந்து போயிடும். ஆனா நம்ம எப்பவுமே நிலையான குஷியின் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா பொக்கிஷம் கொடுக்கிறார், அழிவற்ற அளவற்ற பொக்கிஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், எல்லைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்கள்னால நிரம்பி இருக்கணும், ஆடாத அசையாதவரா இருக்கணும். சோ இந்த பொக்கிஷமே என்னது, இங்க எதுனா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா ஞானம் தெரிஞ்சிச்சு, எல்லாமே கரெக்டா நடக்குது, கர்மத்தின் விதிப்படி நடக்குது, அதை விட முக்கியமானது நம்ம நன்மைக்காகத்தான் நடக்குது அப்படின்ற கவனம். சோ அந்த அந்த ஞானத்துல நிரம்பி இருந்தா ஆடாத அசையாதவரா இருப்போம். சோ அப்படி இல்லைன்னா ஆட்டம் கண்டுடும். அப்ப அவரு கொடுத்த பொக்கிஷங்கள் என்னது, ஞானம், சக்தி, குணம், ஆன்மீக தன்மை. சோ இதுலயே நிரம்பிருங்க, இதுலயே கவனம் கொடுங்க. சதச்சே வளரலாம், நான் அமைதியின் சொரூபமா இருக்கிறேன், இங்க என்ன நடந்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், முழுக்க முழுக்க பாபா கூடவே இருப்பேன், பரந்தாமத்திலே இருப்பேன். சோ அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா அதுதான் சங்கம் யுகத்துடைய சிறப்பு தன்மையே, அனைத்தும் நிரம்பியவரா இருக்குது, சதா குஷின்ற ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறது. சோ இந்த யுகத்துடைய சிறப்பு தன்மையின் லாபத்தை எடுங்க. டைரக்டா இறைவனுடைய குழந்தை. இப்ப பாருங்களாம், இறைவன் வந்து சொர்க்கத்துல பைபிள் குரான்ல எப்படி இருக்கும், சொர்க்கத்துல ஆதாம் ஏவாள படிச்சுட்டு போயிடுற, ஆதாம் ஏவாள் அவ்வளவுதான், வேற யாருமே இல்ல. இப்ப யா அப்ப ஒரு பயம் வந்துடாதா, பயம் வரல இல்லையா. சோ ஏன்னா இறைவனுடைய குழந்தைங்க, இறைவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. சோ அந்த நிலையில இப்ப இருக்கணும், அதுதான் இந்த நிலையுடைய சிறப்பு தன்மை. கூப்பிட்ட குரலுக்கு பாபா வந்துடுறாரு, கூடவே இருக்கிறார், நாராயண் பதவி கொடுக்கிறார். சோ அங்க எப்படி நீ கவலையற்று இருப்பியோ அந்த மாதிரி இப்ப இரு. ஆனா இப்ப இருக்கிற உலகம் கலியுகம், அது சத்தியுகம், அங்க எதுவுமே அசம்பாவிதம் நடக்காது. ஆனா இங்க அசம்பாவித தவிர எதுவுமே நடக்காது கழிவுகத்துல. இருந்தாலும் அதே மாதிரி குஷியா இருன்றது, எப்படி உனக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது, என் நினைவுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த துக்கமும் வர வாய்ப்பே கிடையாதுன்றது. சோ அந்த நிச்சய புத்தி, எந்த அளவுக்கு நீங்க நிச்சய புத்தியோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சத்தியத்துடைய தேவதையுடைய மனநிலையை உங்களால இங்கேயே உருவாக்க முடியும். அதுதான் இந்த சங்கமத்துடைய லாபமே. எதுவுமே இல்லாம எல்லாம் நிரம்பி இருக்கிற மனநிலையில இருக்கிறது. எத பத்தியும் கவலைப்படல, நடந்ததை பத்தியும் கவலைப்படல, நடக்க போறத பத்தியும் கவலைப்படல, முழுக்க முழுக்க பாபா பாத்துக்கார், எல்லாம் கரெக்டா இருக்கும், அதுல இருங்க. அப்ப இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அதை பத்தியே நினைக்காதீங்க, முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒண்ணு அப்படி ஆயிடுச்சுன்னா நாடகத்துல இருக்குது, முற்றுப்புள்ளி வச்சிருங்க. நான் குஷின்னு மூஞ்சல ஆடிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நீங்க இப்படி கூட யோகா பண்ணலாம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாப் தாதாவே மூஞ்சல இருக்கிறவங்களை தள்ளி விடுறாரு. சோ உங்களுக்கு அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? பாப் தாதா இருக்கிற நம்ம குழந்தை அவருடைய பாதுகாப்புல இருக்கும், ஜாலியா ஊஞ்சல் இருக்கும். அப்ப ஊஞ்சல் ஆட்டுறாரு, ஊஞ்சல் ஆட்டும் போதெல்லாம் பாபா ஞானத்தை கொடுக்கறாரு, அப்ப ஞானத்தின் ஊஞ்சல் எல்லாம் ஆடுறோம் இல்லையா? சோ என்ன மட்டும் நினைச்சிட்டு குஷின் ஊஞ்சல் ஆடு, எதை பத்தியுமே நினைக்காத, ஏதோ ஒண்ணு சொன்னாரு, எல்லாருக்கும் சக்தி கொடுத்துக்கிட்டே இரு. அது மாதிரி அன்னைக்கு மற்ற எதுவும் ஞாபகம் வரலன்னா கூட வரதானத்தை ஞாபகம், ஸ்லோகன் ஞாபகம், ஆனா புரிஞ்சுக்கிட்டு இல்லையா? அதே மாதிரி உள்ள முக்கியமான பயன் இன்னைக்கு சொன்னாரு, காமத்தை வெல்லன்னு சொர்க்கத்துக்கே வரமாட்ட வென்று காட்டுன்றாரு. சோ இதெல்லாம் மைண்டுக்குள்ள அசை போட்டுட்டே இருங்க. ஏன்னா இந்த யுகத்துடைய சிறப்பு தன்மையே அதுதான், அந்த லாபத்தை எடுங்க. இந்த யுகம் இது மட்டும் பண்ணலாம் நான் பிறந்ததே வேஸ்ட்னுவாங்களா? அது மாதிரி இந்த சங்கம யுகத்துல பிறந்த நீ குஷியா இல்லன்னா பிறந்ததே வேஸ்ட். சோ முழு லாபத்தை எடுங்க. சோ குழப்பமற்ற யுகம் இந்த சங்கம யுகம். ஸ்லோகன் நம்ம இப்ப முயற்சி பண்றோம் இல்லையா, புருஷோத்தம சங்கம யுகம்ன்றோம். இதே புருஷோத்தம மாதம் இஸ்கான் குரூப்ல கொண்டாடுறாங்க, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமா. அப்ப பாருங்க இதுக்கான நினைவு, அதுல வந்து தீவிர பக்தி பண்ணுவாங்களாம் அந்த அந்த மாசம். எப்பவுமே அவங்க தீவிர பக்தி அந்த டைம் ரொம்பவே. ஸ்லோகன் பாபா சொல்றாரு, மகாதானி ஆகணுமா மனதால. மகாதானினா என்ன அர்த்தம்? நிரந்தரமா தானம் பண்றது. சோ மனதால தானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனசா சேவை, தொடர்ந்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, இடைவிடாத தானம் பண்றவங்கன்னு அர்த்தம் மகாதானினா. சோ அப்படி இடைவிடாம, அது ஆக்சுவலா நேற்று வரதானம் தான் இது இல்லையா? சோ வர்றவங்க எல்லாருக்கும் இயல்பாகவே அவர் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், நல்ல எண்ணங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி ஆகணுமா? ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. உடம்புன்றத மறந்துட்டு நான் ஆத்மான்ற நினைவுலயும் ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவையும் பாக்குற அந்த ஆன்மீக நிலையில நிலைச்சிரு, தானாவே மகாதானியா இருக்கும். அந்த ஆத்மாவை பார்த்தால ஆத்மாவுடைய கடந்த காலம் ஞாபகம் வரும், ஆதி சமஸ்காரம். ஆத்மாவுடைய கடந்த காலம், உடலுடைய கடந்த காலம் கிடையாது. உடலுடைய கடந்த காலம்னா என்ன பண்ணா, எப்படி திட்டினா, மாண்ட வாங்கிட்டான் அப்படி இருக்கும். ஆனா ஆத்மாவுடைய கடந்த காலம் பாத்தீங்கன்னா பயங்கர இனிமையானவரா இருந்திருப்பாரு ஏதோ ஒரு ஜென்மத்துல ஆரம்பத்துல. சோ அதனே சோ அப்ப அப்படி இருந்த ஆத்மா இப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு நான் ஏதோ பண்ணிருக்கிறேன், கர்மத்தின் விதி. சோ அதுக்கு நான் தான் சாரி கேட்கணும், அதை சரிப்படுத்தணும். எனக்கு தெரியாது, கொலை பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அப்ப அந்த கருணை உணர்வு வரும், நம்ம சக்தி கொடுப்போம். சோ அதுக்குதான் எப்பவுமே ஆன்மீக நிலை, நான் ஆத்மா ஒவ்வொருத்தரும் ஆத்மாவை பார்ப்பேன் அந்த நிலையில இருந்தா மனதால நல்ல எண்ணங்கள் சுப விருப்பங்கள் மட்டுமே உருவாகும், நல்லா இருக்கும். அதுதான் மகாதானியாகிறது. சோ அதனால எப்பவுமே ஆன்மீக நிலையில நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாபா வாணி அமைச்சிட்டாரு. ஓம் சாந்தி.